சகோதரன் ராய், உங்களுக்கு நன்றி. நாம் ஜெபிக்கும் போது சற்று நேரம் நின்ற வண்ணமாக இருப்போமா? நீங்கள் விரும்பினால் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். இப்பொழுது நாம் சற்று சிந்தித்து இன்றிரவு தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் ஏதாவது ஒன்று உங்கள் இதயத்தில் இருக்குமானால், ஏதாவது ஒரு விண்ணப்பம் இருக்குமானால், உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்னால் எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு என்று கூறி அதை தெரியப்படுத்தப்படட்டும். நாம் ஜெபம் செய்யும் போது இப்பொழுது நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, உம்மிடம் வருவதை நாங்கள் ஒரு மகத்தான சிலாகியமாக கருதுகிறோம். நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வரும்போது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வோம் என்று எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது நியாயசனத்துக்கு முன்பாக வரவில்லை, அங்கு வருவதற்கு நீதியின் சிங்காசனத்தண்டை வருவதற்கு நாங்கள் நிச்சயம் விரும்ப மாட்டோம். ஆனால் நாங்கள் கிருபாசனத்துக்கு முன்பாக வருகிறோம், அங்கு எங்கள் வேண்டுகோள்கள் அருளப்படும் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். ஏனெனில் எங்களால் உம்முடைய நியாயத்திற்புக்கு முன்னால் இருக்க முடியாது, உமது நீதியினாலும் நாங்கள் வாழ முடியாது. ஆனால் உமது இரக்கத்துக்காகவே நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். நீர் அதை அருள வேண்டும் என்றும் இன்றிரவு நீர் எங்களோடு இருந்து கரங்கள் உயர்த்தப்பட்டு தெரியப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் உத்தரவு வரல வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த கரத்தின் கீழ் உள்ள இதயத்தில் என்ன உள்ளதென்று நீர் அறிவீர். தேவனே, அது வியாதிக்காகவோ ரட்சிப்புக்காகவோ அல்லது அன்பார்ந்தவர்களுக்காகவோ இருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை. பிதாவே, இன்றிரவு அவர்களுடைய விண்ணப்பங்களுக்காக நீர் பதிலளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உமது விசுவாசமுள்ள ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம். இன்றிரவும் அவனுடைய பாதையில் அவனுடன் கூட தொடரப் போகின்றோம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பாதையில் உமது வார்த்தையை நம்பின உமது விசுவாசமுள்ள ஒரு ஊழியக்காரனுடன் நாங்கள் செல்லும் போது நீர் எங்களை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆபிரகாம் ஒரு உதாரணமாக திகழ்ந்தான் என்று கூறினது போன்று அது எங்களுக்கு உதாரணமாயிருப்பதாக. அவனுக்கு இருந்த விசுவாசம் இன்றிரவு எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவும், அதில் ஒரு வார்த்தையை கூட சந்தேகிக்காமல் இருக்கவும், அது அனைத்தையும் விசுவாசிக்கவும், அவர் கூறின எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கவும் அருள் புரியும். அவர் எங்களுக்கு அளித்துள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் எருக பற்றிக் கொண்டு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலம் ஆபிரகாமின் பிள்ளைகளாகும்படி அருள் செய்யும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். அமரலாம்.
Brother Border is a little taller than I, so I have to get the microphones a little further down. And
சகோதரன் பார்டர்ஸ் என்னை விட சற்று உயரமானவர், எனவே நான் ஒலிப்பெருக்கியை சிறிது கீழே வைக்க வேண்டியதாக உள்ளது. மறுபடியும் இன்றிரவு இக்கூட்டத்துக்கு வந்து வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கவும் பரிசுத்தாவி நமக்கு செய்ய கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வதும் ஒரு சாக்கியமாய் உள்ளது. இதை நான் பாராட்டுதலாக கூற விரும்புகிறேன். நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா நாடுகளில் மேற்கொண்ட பயணங்களில் நேற்றிரவு நான் கண்ட ஒன்று மெய்சிலிருக்க வைத்தது. சக்கர நாற்காலிகள் காலியாதல், கக்கத்தண்டங்களை கீழே வைத்தல், குருடர் பார்வையடைதல், செவிடர் கேட்டல், ஊமையர் பேசுதல் என்பதை காட்டிலும் மரித்தோர் உயிரோடு எழுதல், இந்த நபர் மறித்து விட்டார், இப்பொழுது உயிரோடு எழுந்து விட்டார் என்று மருத்துவர் வாக்குமூலத்தில் கையொப்பமிடுதல், இவை அனைத்துமே என்னை மெய்சிலிருக்க வைப்பவையாய் உள்ளன. ஆனால் நேற்றிரவு சபையின் அங்கத்தினர்களாகி இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மற்ற ஜனங்களின் மத்தியில் நின்று தாங்கள் தவறென்று அறிக்கை செய்து சரியானதை செய்ய விருப்பம் தெரிவித்த போது எனக்கு தெரிந்த வரையிலும் அதுவே மிக சிறந்தது. சபை ஒரு கால் மனவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டார், அது இப்பொழுது அவள் தன்னை ஆயத்தப்படுத்தினாள். எழுப்புதல் முடிந்துவிட்டது, அதை நாம் அறிவோம். எழுப்புதல் ஆவி இனிமேல் இருக்காது. ஆராதனை 2 மணி நேரம் நீடித்தால் எல்லோரும் குறை கூறுகின்றனர். எழுப்புதல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் நடந்து கொண்டிருக்கும் ஒன்று, அது முடிந்து போவதில்லை. இப்பொழுதோ எழுப்புதல் முடிந்துவிட்டது, எனவே இப்பொழுது நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கும் அளவும் அரும்பாடுபட வேண்டியதாக இருந்தது. அவன் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்த உடனே அடுத்த காரியமாக மணவாளனை சந்திக்கவே அதன் பின்னர் அவளை ஆயத்தப்படுத்தினான். அதுதான் அடுத்த காரியமாயிருந்தது. அவன் எப்பொழுது அவளை கண்டுபிடித்தான் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாயங்கால வேளையில், சாயங்கால வெளிச்சத்தில். நேற்றிரவு ஸ்திரீகள் மனிதர்கள் இருவரையும் தாக்கின போது அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எழுந்திருந்து தங்கள் தவறை ஒப்புக்கொண்டு தேவனுடைய மன்னிப்பை வேண்டி முன் செல்ல விரும்பினர். ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு இதுவே இடம். எனக்கு தெரிந்த வரைக்கும் எழுப்புதல் எங்காவது உண்டானால் அது உத்தம இருதயங்கள் உள்ள இந்த இடத்தில் தான் உண்டாகும். ஏன் கிரியை செய்ய ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் பாருங்கள். ஏதாவது ஒன்று அவர்களில் பெரும்பாலோ கர்வம் கொண்டவர்களாகி விடுகிறார்கள். அதை குறித்து நீங்கள் கூறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், அந்த மாதிரியான வித்து ஒரு ஸ்தாபன வித்து. அது ஒரு ஆபிரகாமின் வித்தல். ஒரு ஆபிரகாமின் வித்து வார்த்தையை கண்டு அதை துரிதமாக விசுவாசிக்கிறது. அன்றிரவு நாம் கண்ட கிணற்றடையில் இருந்த வேசி, கிணற்றண்டையில் இருந்த அந்த ஸ்திரீ, இயேசு தமது மேசியாவின் அடையாளத்தை காண்பித்துக் கொண்டிருந்ததை ஆசாரியர்களும் ரபிக்களும் சூழல் என்று பார்த்துக் கொண்டிருந்தனர். அது வேத பிரகாரமான ஒரு அடையாளம். ஆனால் அவர்களோ, இவன் பெயர் சபூல், ஒரு பிசாசு, குறி சொல்லுகிற ஒருவன் என்றனர். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்திருந்தாள் என்று இயேசு அவளிடம் கூறின போது, அந்த வெளிச்சம் அவள் மேல் பட்டவுடனே அவள், ஐயா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம், அவர் வரும்போது அந்த காரியங்களை நமக்கு அறிவிப்பார் என்றாள். பாருங்கள், முன்குறிக்கப்பட்ட அந்த வித்து விரைவில் அதை கிரகித்துக் கொண்டது. ஏனெனில் உண்மையாகவே அது ஒரு ஆபிரகாமின் வித்தாய் இருந்தது. அவள் அந்த வெளிச்சத்தை கண்டாள். அது வார்த்தையாயிருந்தது. மேசியா வரும்போது இவர்களை செய்வார் என்று வார்த்தை வாக்களித்திருந்தது. அவள் அதை அடையாளம் கண்டுகொண்டாள். இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றாள். அவள் ஊருக்குள்ளே போய் மற்றவர்களை நம்ப செய்ய முயன்றாள். அவள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், இவர் மேசியா அல்லவா என்றாள். பாருங்கள், இப்பொழுது நமது சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தை. நான் ஸ்திரீகளை வெறுப்பவன் என்று எப்பொழுதுமே கருதப்பட்டு வருகிறேன். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. பார்த்தீர்களா, நான் சிறுபையனாக இருந்தபோது எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் உண்டாயிருந்தது. ஆனால் நான் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரீக்குரிய ஸ்தானத்தில் ஒரு பெண்மணியாக இருக்கும் போது நான் அதிக மதிப்பு கொடுப்பவன். ஆனால் அவ்வாறு இல்லாமல் பாவனை செய்யும் யாரையும் நான் மதிப்பதில்லை. ஒரு பெண்மணியை காண்பது, ஒரு உண்மையான அசலான பெண்மணியை காண்பது எனக்கு பிரியம். அவள் ஒரு முத்து. இந்நாளில் ஸ்திரீகள் தாறுமாறாக்கப்பட்டுள்ளனர். இந்த கடைசி நாட்களில் மிகவும் தாறுமாறாக்கப்பட்டுள்ளனர். வேதம் அவ்வாறு கூறுகிறது. ஏன்? காலம் முடிவடைய போகின்றது. முதலாவதாக யார் தாறுமாறா இருந்தது என்பது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? ஒரு ஸ்திரீ. அது உண்மை. கடைசி நாட்களில் தானே, இதற்கு முன்னர் நாம் இப்படி இருந்ததில்லை. 6000 ஆண்டுகளாக பெண்மணிகள் பெண்மணிகளாகவே தரித்திருக்க முயன்று வந்த நிலையில் நாம் உடையவர்களாக இருந்து வந்தோம். இப்பொழுதோ அவர்கள் ஆண்களைப் போல நடக்க முயன்று ஆண்களின் உடைகளை அணிந்து ஆண்களைப் போல தங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்கின்றனர். வேறெந்த காலத்திலும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. கடைசி நாட்களில் இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று வேதம் முன்னுரைக்கிறது. அதை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். ஸ்திரீகளின் தாறுமாறான நிலைமை வேதம் கூறியுள்ளதில் வியப்பொன்றுமில்லை. அதாவது, அந்த நாளில் சியோனில் நீதியாயிருந்து தப்பினவர்கள் கத்தருடைய பார்வையில் மகிமையாக இருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. பாருங்கள், அவர்கள் எப்படி தப்புவார்கள் என்றும் உள்ளது. நீங்கள், அது எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்குகிறது இல்லை எனலாம். அது ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. அண்மையில் ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, அந்த சிறு காரியம் ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறது இல்லை என்றார். நான், பவுலுக்கு அது வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. பவுல் பரலோகத்திலிருந்து வருகிற தூதன் வேற எதையாவது கற்பித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறியுள்ளார். அவர்கள் போதகராய் இருந்தாலும், அல்லது தூதனாய் இருந்தாலும், பேராயராய் இருந்தாலும், போப்பாண்டவராய் இருந்தாலும், அல்லது யாராய் இருந்தாலும், இதற்கு முரணான ஒன்றை போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றேன். பாருங்கள், அது முற்றிலும் உண்மை. நீங்கள் அதை படிக்க விரும்பினால் அது கலாத்தியர் 1:8 உள்ளது. அதற்கு அவர், நான் நினைக்கவில்லை என்றும், மேலும் குட்டை தலைமுடி உள்ள பெண்கள் சாந்த குணமும் இனிய குணமும் உள்ளவர்களாக நான் கண்டிருக்கிறேன் என்றார். நான், அது முற்றிலும் உண்மை. நானும் கூட கண்டிருக்கிறேன். ஆனால் அதுவல்ல. பாருங்கள், வேதம் என்ன கூறியுள்ளதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டுமே என்றேன். தேவன் மோசேயிடம், உன் பாதரட்சைகளை கடத்தி போடு என்று கூறின போது அவன், கத்தாவே, அதற்கு பதிலாக என் தொப்பியை நான் கடத்தி விடுகிறேன் என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? புரிகிறதா? என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுகிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டுமே. ஆனால் அதை குறித்த தொல்லை என்னவென்று நான் நினைப்பது, அதை குறித்து என்னை மிகவும் வருத்தமடைய செய்வது என்னவெனில், ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒன்றை பொறுத்துக் கொள்கின்றனரே. அது என்ன? ஒரு நவீன ஆதாம் தன் மனைவியுடன் சென்றதையே அது காண்பிக்கிறது. புரிகிறதா? தேவனுக்கு வார்த்தையோடு, அவருக்காக மாத்திரம், வார்த்தையில் மாத்திரம் நிற்கிற மற்றொரு ஆதாமே தேவைப்படுகிறது. என்னவானாலும் வார்த்தை சரியானதாயிற்று, வேறெந்த வழியிலும் செல்லாதீர்கள். இந்த 6000 ஆண்டுகளில் வேறெந்த காலத்திலும் பெண்கள் தங்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளவும் ஆண்களைப் போல உடுத்திக் கொள்ளவும் தாறுமாறாக்கப்பட்டவர்களாக இருக்கவும் விரும்பினதில்லை. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் அறிந்த எவருமே ஒரு ஸ்திரீ அமெரிக்காவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதை அறிவர். இது ஸ்திரீகளினுடைய சுதந்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. என்னத்திற்காக சுதந்திரம்? அவள் விருப்பம் போல் பாவம் செய்யவே. ஒரு ஸ்திரீ தான் விரும்பினதை அவளால் செய்ய முடியாது, வேதம் செய்ய முடியாது என்றே கூறுகின்றது. ஒரு ஸ்திரீ மனிதனின் ஒரு உப சிருஷ்டியாக இருக்கிறார். அவள் மூல சிருஷ்டிப்பிலும் கூட இல்லை. அது முற்றிலும் உண்மை. அவள் ஒரு மனிதனிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார். துவக்கத்தில் மனிதன் ஆணும் பெண்ணுமாக இருந்தார். அவர் பெண்ணின் ஆவியை எடுத்து அவருடைய விலா எலும்பில் வைத்தார். கவனியுங்கள், ரெபேக்காள் ஈசாக்கை சந்திக்க சென்ற போது அவனை கண்ட மாத்திரத்தில் ஒட்டகத்திலிருந்து கீழே குதித்து தன் முகத்தை முக்காடிட்டுக் கொண்டாள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஏன்? அவள் தன் தலையிடம் வந்து கொண்டிருந்தாள். அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியும் அதை செய்ய வேண்டும். ஒரு ஸ்திரீ விவாகம் செய்து கொள்ளும் போது தன்னுடைய முகத்தின் மேல் ஒரு முக்காடிட்டுக் கொள்கிறாள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஏன்? அவள் தன் தலையிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். சபை மனவாட்டியாக இருக்கிறவள் தன்னை எந்த கோட்பாட்டிற்கு முடிக்கொள்ள வேண்டும்? அவள் தன்னுடைய வார்த்தையாகிய தலையிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அவரே தலையாக இருக்கிறார். இப்பொழுது நண்பர்களே, அதன் பேரில் இதை தொடர்ந்து பேச எனக்கு விருப்பமில்லை. நான் இந்த வேதத்தின் ஆழமான போதகங்களை ஒட்டிய 500க்கும் அதிகமான வேத வாக்கியங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கூட்டத்தில் எப்படியாயிரும் ஆபிரகாமில் மாத்திரம் நிலை கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், சகோதரருக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் கர்த்தர் அதை வாக்கு செய்வார் என நான் நம்புகிறேன். எல்லோரும் விரும்பினால் நான் இங்கு திரும்பி வந்து உங்களோடு கொஞ்ச காலம் தரித்திருந்து ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்த எனக்கு பிரியம். பாருங்கள், அப்பொழுது நாம் சற்று நேரம் ஆழ்ந்த கருத்துக்கு சென்று அவர்களை பார்க்கலாம். உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. இங்கு மீன்கள் உள்ளன என்று நான் அறிவேன், எனக்கு அது தெரியும். மீன் பிடிக்க எனக்கு பிரியம். இங்கு உத்தமமான ஒருவருடன் பணிபுரிய போதிய பொருட்கள் உள்ளன. எவருமே தவறாயிருக்க வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு தெரியாது. நான் அனுதினமும் என் தவறுகளின் மறித்து கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ முயன்று வருகிறேன். தேவனுடைய ஆவியை போதிய அளவில் கொண்டிருந்து நடந்து வந்து தாங்கள் தவறென்று ஒப்புக்கொண்டு நான் சரியான காரியத்தையே விரும்புகிறேன் என்று கூறும் அளவிற்கு எவராகிலும் பெரியவர்களாக இருப்பார்களானால் அங்கேயே எனக்கு அதிகம் நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. ஏனெனில் அதுவே உண்மையான ஆபிரகாமின் சந்ததி. அவர்கள் அதை அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். அவர்கள் அதை கேட்டாலொழிய அவர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் அதை முதலில் கேட்க வேண்டும். நாம் எப்படி ஒரு போதகர் இல்லாமல் தேவன் பிரசங்கியாரை அனுப்பினாலொழிய அவரால் எப்படி பிரசங்கிக்க முடியும்? அது முற்றிலும் உண்மை. இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது நாம் ஆபிரகாமுக்கு திரும்பி செல்கிறோம். நான் அவரிடம் திரும்பி சென்று அவனை குறித்து பேசுவது நலம். நான் பேசுவது அங்கே மாடியின் முன்பாகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெளிவாக கேட்கிறதா? இன்றிரவு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜனக்கூட்டத்தை காண்பது அருமையாய் உள்ளது. இங்குள்ள நீங்கள் மிகவும் அருமையானவர்கள். இன்று கனடாவிலிருந்து வந்துள்ள ஒரு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தேன். கர்த்தரனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நடத்தி சென்றான். அங்கு ஒன்று நடைபெற நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நின்று கொண்டு இந்த நண்பரை நான் அவரை சந்தித்தேன். அவர் அமெரிக்க மக்கள் எவ்வளவு நட்புத்தன்மை கொண்டுள்ளனர் என்பதை குறித்து என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். நான், ஆம், மிகவும் பொல்லாங்கான இந்த இடத்திலும் அதை சுற்றிலும் சில முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்துக்கள் உள்ளன என்றேன். இங்குள்ள உங்கள் நகரத்தை மாத்திரம் நான் குறிப்பிடவில்லை. என்னுடைய நகரமும் உங்கள் நகரத்துக்கு இடையாக பொல்லாங்காய் உள்ளது. ஆனால் முழு உலகமும் பொல்லாங்கால் நிறைந்துள்ளது. ஆனால் குப்பை அனைத்தும் இருந்து மேற்கே வந்துவிட்டது. நாம் அதை அறிவோம். நாகரிகமும் அதனுடன் பயணம் செய்துள்ளது. நாகரிகம் எங்குள்ளதோ அங்கு பாவம் உள்ளது. அது உண்மை. இங்கு மேலேயும் கீழேயும் பாருங்கள், இது ஒரு பிரசங்கியின் கல்லறை தோட்டம். அது உண்மை. லாஸ் ஏஞ்சல்ஸை பாருங்கள், எல்லாமே எல்லா கொள்கைகளுமே இங்குதான் வந்தடைகின்றன. ஒவ்வொருவரும் ஒரு கோட்பாட்டை, ஒரு உபதேசத்தை பெற்றுள்ளனர். அங்கு வார்த்தையை கொண்டு செல்ல உங்களால் முடியாது. அது மிகவும் மாசுபட்டுள்ளதே. அது உண்மை. பிசாசுகள், அது சாத்தானின் இருப்பிடம் ஆயிற்று. ஆனால் அதே சமயத்தில் அவைகளின் மத்தியில் அங்கு சில வித்துக்களும் கூட உள்ளன. நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று வெளிச்சத்தை சிதற செய்வது. அந்த வெளிச்சத்தில் ஏதாவது ஒரு அங்கு வித்து இருக்குமானால் அந்த வெளிச்சம் பட்டவுடனே அது உயிர் பெறும். நீங்கள் வெளிச்சத்தை விதைக்க வேண்டும், அவ்வளவுதான். அவரே சாயங்கால வெளிச்சமாக இருக்கிறார். அதை அவருடைய வார்த்தையை நாம் அறிவோம். இப்பொழுது நேற்றிரவு நாம் ஆபிரகாமை இங்கு விட்டுவிட்டோம். நான் 22 அதிகாரத்தின் பேரில் துவங்கினேன். ஆனால் அதனூடாக சென்று முடிக்கவில்லை. ஏனெனில் ஆபிரகாம் துவக்கத்தில் எப்படி இருந்தான் என்று ஆதாரப்படுத்தி காண்பித்தேன். நேற்று இரவு நாம் தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும் இடம் வரைக்கும் வந்து அங்கு அவனை விட்டுவிட்டு சென்று விட்டோம். ஓ, அது எனக்கு மிகவும் பிரியம். பலியை கிடித்து ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணுதல். அவர் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனுடன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தப் போவதை நாம் எப்படி பார்த்தோம்? அவர் அவனிடம் 3 மிருகங்கள் மூன்றினை கொண்டு வந்து அவர்களை நடுவே துண்டிக்கும்படி கூறினார். நமக்கு 3 என்னும் எண்ணிக்கை கிடைத்தது. அதற்குள்ளாக செல்ல இப்பொழுது நமக்கு நேரமில்லை. என்ன, அந்த ஒரு பொருளின் பேரில் நாளை காலை வரைக்கும் நாம் நிலைத்திருந்தாலும் அதை முழுவதும் விவரித்து முடித்திருக்க மாட்டோம். ஆனால் அதன் முக்கியமான அம்சங்களை நாம் பார்த்தோம். மற்றவைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் என்று எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது எப்படி அந்த பரிபூர்ணம், அந்த பரிபூர்ண பலி, பரிபூர்ணம் தேவன் என்ன செய்யப் போகிறார் என்பதை மானுட ஜீவியத்தில் பரிபூர்ணப்படுத்தினார். நாம் அறிந்து பெற்றுள்ள நமக்கு பிதாவாகிய தேவன் இருந்தார். அவர் தாம் சர்வ வல்லமையுள்ள யெகோவாவாய் இருந்தார். அப்பொழுது அவர் ஒளியின் ஸ்தம்பத்தில் இருந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்தி சென்றார்.
In the form of his only begotten son, created.
அதே யெகோவா மாம்சமாகி அவருடைய ஒரே பேரான குமாரன் என்ற உருவில் நமது மத்தியில் வாசம் பண்ணினார். அவர் வாசம் பண்ணுவதற்கென தமக்கென்று ஒரு கூடாரத்தை சிருஷ்டித்துக் கொண்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருந்தது. பரிபூர்ணமாக வெளிப்படுதல். அதன் பிறகு உடன்படிக்கையின் மூலம் அவருடைய மானிட சரீரம் எடுக்கப்பட்டு அவருடைய சரீரத்தை இந்த உடன்படிக்கையின் காரணமாக மரிக்கும்படி தேவன் துண்டித்தார். நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சரீரத்தை தேவன் எழுப்பி அவருடைய வலது பாரசத்தில் அதை வீற்றிருக்க செய்து ஆவியை பெந்தேகோஸ்தே நாள் என்று மறுபடியும் அனுப்பினார்.
The covenant people.
கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசம் செய்த அதே ஜீவன் இப்பொழுது உடன்படிக்கையின் ஜனங்களுக்குள் வாசம் செய்து அதே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இயேசு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார் என்று யோவான் 14:12 கூறினார். இப்பொழுது அது உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது தவறாக இருக்க வேண்டும்? அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டுமே. என்னை பொறுத்தவரையில் அதன் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையே, ஒவ்வொரு வார்த்தையும் பிழையற்றது. தேவன் எவ்வளவு மகிமையாக கிரியை செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அதன் பிறகு பிதாவை சேர்ந்தவர்கள் மத்தேயு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறினதை எழுதியுள்ளார். பார்த்தீர்களா? இப்பொழுது பிதா, நமக்கு மூன்று கடவுள்கள் உண்டு என்று அர்த்தமல்ல. நமக்கு மூன்று உத்தியோகங்களை வைக்கும் ஒரே தேவன் இருக்கிறார். பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்தாவி, நேற்றும் இன்றும் மாறாத அதே தேவன். அது முற்றிலும் உண்மை. இப்பொழுது அது எவ்வளவு மகிமையாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று கவனியுங்கள். அந்த தேவன் இந்த அக்கினி ஜுவாலையில் எப்படி அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போனார்? அந்த விதமாக அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் போது அதை எப்படி எழுதி இரண்டாக கிடிப்பார்கள் என்றும், அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றும் நாம் நேற்றிரவு பார்த்தோம். அந்த ஒப்பந்தம் ஒன்றாக இணைய வேண்டும்.
Now you see, friends, that's what I'm trying to say. Even among our Pentecostal people, there is becoming this devil.
இப்பொழுது நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, இதைத்தான் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நமது பெந்தேகோஸ்தே ஜனங்களிடையேயும் கூட இந்த மானிட ஞானம் என்னும் பிசாசு காணப்பட்ட ஜனங்களை, எனக்கு தேவனுடைய வரங்கள் அனைத்திலும் விசுவாசம் உண்டு, எனக்கு கூச்சலிடுதலில் நம்பிக்கை உண்டு, எனக்கு அந்நிய பாஷைகள் பேசுவதில் நம்பிக்கை உண்டு, தேவன் கூறியுள்ள எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுள்ளதன் அத்தாட்சியாக இவைகளின் பேரில் நீங்கள் சார்ந்திருக்க முடியாது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அதனுடன் ஒத்துப்போக வேண்டும். புரிகிறதா? உங்களுடைய கனிகளினால் நீங்கள் அறியப்படுகின்றீர்கள். பார்த்தீர்களா? இன்றைக்கு இந்த காரியங்கள் தான் என்னை கவலைக்கிடமாக்குகின்றது. ஏனெனில் என் சொந்த சபை, பெந்தேகோஸ்தே சபை, தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு சத்தியத்தை விட்டு விலகுகிறதை நான் காண்கிறேன். அவர்களிடம் வார்த்தையின் சத்தியத்தை நாம் கொண்டு வந்தாலும் அவர்கள் புறமுதுகு காண்பித்து சென்று விடுகின்றனர். அவர்களிடம் என்னுடன் வந்து உட்காருங்கள் என்று கூறினாலும் அவர்கள் செய்வதில்லை. பாருங்கள், ஏதோ தவறுள்ளது என்பதை அது காண்பிக்கின்றது. அதுதான் என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. இப்பொழுது என் சபைக்கு விரோதமாய் நான் இருக்கிறேன் என்றல்ல. நான் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தால் அவரை குறித்து பெருமையாக பேசுவதை காட்டிலும் அவருடைய சபையை குறித்து பெருமையாக பேசுவது சிறந்ததாயிருக்கும். ஏனெனில் என்னை குறித்து நீங்கள் பெருமையாக பேசுவதை காட்டிலும் என் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெருமையாக பேசுவதையே நான் விரும்புவேன். ஞாபகம் கொள்ளுங்கள், நான் அடிக்கடி நினைத்திருக்கிறேன், என்னிடம் இயேசுவின் ரத்தம் இரு துளிகள் ஒரு குப்பியில் இருக்குமானால் அதை கீழே சிந்தாதபடிக்கு எப்படி நான் அதை பிடித்துக் கொள்வேன்? அப்பொழுது நான் உண்மையாகவே கவனமாக நடப்பேன். ஆனால் இன்றளவு அவருடைய பார்வையில் அதை காட்டிலும் பெரிதான ஒன்று என்னிடம் உள்ளது. அவருடைய ரத்தத்தினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டதை நான் பெற்றுள்ளேன். பாருங்கள், அவர் உங்களுக்காக தமது ரத்தத்தை சிந்தினார். இதோ நான் இங்கு இன்றிரவு ஒரு போதகராக நின்று கொண்டு அதை பற்றி பிடித்துக் கொண்டு இல்லை, நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் எந்த கோட்பாட்டையோ அல்லது எந்த கொள்கையோ குறிப்பிடப் போவதில்லை. அது வார்த்தையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது மாத்திரமே நிலைத்திருக்க போகிறது. என் விசுவாசம் வார்த்தையின் மேல் கட்டப்பட்டுள்ளது. கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். கிறிஸ்து வார்த்தையாக இருந்தால் அப்பொழுது வார்த்தையானது நமது மத்தியில் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள், அது அப்படித்தான் இருக்க வேண்டுமே. இப்பொழுது எனவே பழைய ஏற்பாட்டின் தேவன் அவருக்கு இருந்த அனைத்தையும் தமது குமாரனாக இயேசுவுக்குள் ஊற்றினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் இயேசு தமது அனைத்தையும் தமது சொந்த ரத்தத்தினால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட சபைக்குள் ஊற்றினார். பாருங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம், காஸ்மாஸ், அங்கே அதாவது உலக ஒழுங்கு என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்கள் சபை, ஏனெனில் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பெறுந்து
இருப்பேன். அப்பொழுது
அந்த ஜீவன், அந்த ஒப்பந்தம், கல்வாரியில் கிறிஸ்துவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆவி ஜனங்களின் மேல், தேவன் வாக்களித்துள்ள ஆபிரகாமின் சந்ததியின் மேல் ஊற்றப்படுகின்றது. ஞாபகம் கொள்ளுங்கள், அது அவனுடைய எல்லா சந்ததிகளுக்கும் அல்ல, ஆனால் அந்த சந்ததிக்கே. முன்குறிக்கப்படுதலை குறித்த ஒரு உபதேசம் இப்பொழுது நினைவு வருகின்றது. அது அர்த்தமற்ற அழுகி போன ஒன்று. ஆனால் உண்மையான முன்குறிக்கப்படுதல் என்ற ஒன்று உண்மையாகவே உண்டு. தேவன் முன்னறிவு உடையவராய் இருக்கிறபடியால் அவரால் முன்னறிவினால் முன்குறிக்க முடிந்தது. ஒருவரும் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவன் முடிவற்றவராய் இருக்கிறபடியால் யார் அடிந்து போவார்கள் என்றும் யார் அடிந்து போக மாட்டார்கள் என்றும் அறிந்திருந்தார். அதனால் தான் ஈசாக்கிற்கு முன்பே இல்லை, யாக்கோவும் ஏசாவும் பிறப்பதற்கு முன்பே அவர் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை நேசித்தேன் என்று அவர் கூறினார். ஏசா பின்வாங்குபவன் என்பதை அவருடைய முன்னறிவு அவரை அறிய செய்தது. யாக்கோபு சிரேஷ்டபுத்திர பாகத்தை மதிக்கிறவன் என்றும் அவருடைய முன்னறிவு அவரை அறிய செய்தது. யாக்கோபு சிரேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி பெற்றுக் கொண்டாலும் கவலையில்லை, அது அவனுக்கு வேண்டும் என்றும் விரும்பினான். இப்பொழுது இரு பையன்களும் இரட்டை பிறவிகள், ஒரே பரிசுத்தமான தாய் தகப்பருக்கு பிறந்தவர்கள். ஆனால் ஒருவன் துரோகியாயிருந்தான், மற்றவன் ஒரு விசுவாசியாயிருந்தான். இப்பொழுது தேவன் தமது முன்னறிவினால் இதை அறிந்திருந்தார். இப்பொழுது தேவன் தமது முன்னறிவினால் அவர் தமது பணியை அவ்வாறு செய்கிறதில்லை. உங்கள் பணியை நீங்கள் அந்த விதமாக பொறுப்பற்ற முறையில் செய்ய மாட்டீர்கள். தேவன் முன்னறிவினால் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அறிந்திருந்தார். எனவே அவர் யார் முன்னறிவினால் ரட்சிக்கப்படுவார்கள் என்று முன்னறிந்தவர்களை பிடிக்கவே இயேசுவை அனுப்பினார். எபேசியர் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். புரிகிறதா? இப்பொழுது அங்கே ஆகையால் அவர் தமது சுவிசேஷத்தை அனுப்பி அதை விதைக்கிறார். அவர் உயிர் பெற செய்ய அவர் தமது ஆவியை அனுப்புகிறார். இப்பொழுது இரண்டுமே ஒரே வயலில் விளையும். எபிரேயர் 6 அந்த மழையானது அடிக்கடி பெய்கிறது என்பதை நமக்கு போதிக்கிறது. இயேசுவும் பூமியின் மேல் பெய்கிறதை கூறினார். அது நிலத்தில் உள்ளவைகளை விளைய செய்கிறது. ஆனால் முள்செடிகளும் முள்புண்டுகளும் தகாததாயும் புறக்கணிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கின்றன. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று அங்குள்ளதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை கண்டீர்களா? இப்பொழுது நினைவிருக்கட்டும். ஒரு கோதுமை வயலை நாம் எடுத்துக் கொள்வோம். இங்குள்ள ஜனங்களாகி நீங்கள் கோதுமை பயிரிடுகின்றீர்கள். இங்கு ஒரு வறட்சி உண்டாகிறது. இங்கு நீங்கள் படரும் கொடிகளை இல்லை களைகளை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அறிந்த சில களைகள் வயலில் விளைந்துள்ளன. படரும் கொடிகள் வயலில், வட்ட வடிவில் உள்ள பால்வீச்சுக்கள் வயலில், நெருஞ்சில்கள் வயலில் விளைந்துள்ளன. வயலில் கோதுமையும் விளைந்துள்ளது. அவைகள் இரண்டுமே தாகமாயுள்ளன. மழை களைகளுக்காக பெய்யவில்லை, ஆனால் கோதுமைக்காக பெய்கிறது. ஆனால் மழை பெய்யும் போது கோதுமை எவ்வளவாக கழிகூறுமோ அவ்வளவாக அந்த களையும் கழிகூறும். ஆனால் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அறிவீர்கள். அதே ஆவி ஒரு மாய்மாலக்காரனின் மேல் விழுகின்றது. அவன் மற்றவர்களைப் போலவே கூச்சலிட்டு உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவன் யார் என்பதை நிரூபிக்கிறது. பாருங்கள், நாம் உணர்ச்சியின் மேல் அதிகமாக சார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நிலமானது எல்லா வகையான உணர்ச்சி வசப்படுதலினாலும், வேத ஆதாரமற்ற உணர்ச்சி வசப்படுதலினாலும், மற்றவைகளினாலும் நிறைந்துள்ளன நிச்சயமாக. ஆனால் நாமோ வார்த்தைக்கு, வார்த்தையின் சத்தியத்துக்கு திரும்பி வர வேண்டும். வார்த்தை அது என்ன கூறியுள்ளதோ அதற்கே. இப்பொழுது தேவன் ஆபிரகாமிடம் அவன் மூலமாய் மூன்றாம் உடன்படிக்கையை, ஒரே உடன்படிக்கையை கூறினார். இயேசு மாத்திரமே தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையின் ஒரு உறுதிப்படுத்தலாய் இருந்தார். ராஜரீக சந்ததி, ஆவியின் சந்ததி. என்னுடைய விலையேற்ற கத்தோலிக்க நண்பர்களாகிய உங்களுக்கு இதை கூறுகிறேன். நீங்கள் தேவனுடைய தாயாகிய மரியாளே வாழ்க என்று கூறும்போது நீங்கள் வெட்கமடையவில்லையா? மரியாள் எப்படி தேவனுடைய ஒரு தாயாக இருக்க முடியும்? அவள் இருக்க முடியாது. நீங்கள் கூறலாம், பாருங்கள், நான் அன்று நாள் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டவர்கள். இயேசு மரியாளின் வித்தா இருந்தார் என்று அவர்கள் கூறினர். அவர் மரியாளின் வித்தா இருந்தாரானால் அந்த குழாயின் வழியாக வித்து வருவதற்கு முன்பு அதை தோன்ற செய்ய உணர்ச்சி வசப்படுதல் உண்டாயிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் யெகோவாவை, நீங்கள் அவரை என்னவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? தேவன் சிருஷ்டிகர். தேவன் முட்டை ரத்தானு இவ்விரண்டையும் சிருஷ்டித்து ஒரு கூடாரத்தை தோன்ற செய்தார். அதில் மனிதனுக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது. அது தேவனாய் மாத்திரமே இருந்தது. அது உண்மை. மரியாள் ஒரு நல்ல ஸ்திரீயாய் இருந்தாள். நிச்சயமாக இன்றிரவு அநேக நல்லவர்கள் இங்கு அமர்ந்துள்ளனர். தேவன் ஏதாவது ஒன்றை உபயோகித்து முடித்து விட்டால் அது காட்சியை விட்டு விலகி விடுகின்றது. அவள் ஒரு மத்தியஸ்தர் அல்ல. அவள் தேவனுடைய தாய் அல்ல. அவள் நல்லவள், பரிசுத்தமாக்கப்பட்ட ஸ்திரீயாய் மகிமை உள்ளாள். ஏனெனில் அவள் தேவனுடைய நோக்கத்திற்கு செய்து புரிந்தாள். இங்குள்ள ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தேவனை சேவிக்க அது போன்ற ஒரு தருணம் உள்ளது. அதே விதமாக இல்லாமல் இருக்கலாம். பாருங்கள், தேவன் உங்களை உபயோகிப்பார். அவர் அவளை ஒரு இன்குபேட்டர் கருவியாக மாத்திரம் உபயோகித்தார். ஆனால் அந்த பிள்ளை தேவனுக்கு சொந்தமானது. ஆம், அவர் முட்டை, செந்நிற ரத்த அணுக்கள் இரண்டையும் சிருஷ்டித்தார். செந்நிற ரத்த அணுக்கள் நிச்சயமாகவே ஆண் இனத்திலிருந்து மாத்திரமே வர முடியும். அவர் அதனுடைய சிருஷ்டிகராயிருந்தார். மரியாள் எவ்வித உணர்ச்சியும் இன்றி இந்த குழந்தையை பிறப்பித்தாள். பரிசுத்த ஆவி அவளை நிழலிட்டு அவளுடைய கர்ப்பத்தில் இந்த ரத்த அணுவையும் முட்டையும் சிருஷ்டித்து அது கிறிஸ்து இயேசு என்னும் மனிதனை தோன்ற செய்தே என்று வேறல்ல. தேவன் எழுதி கொண்டிருந்த உடன்படிக்கை அதுவே ஆகும். அதாவது தேவன் நமது மத்தியில் மனிதனாக்கப்பட்ட போது அப்பொழுது அவர் துண்டிக்கப்பட்டார். பாருங்கள், அப்பொழுது 3 உள்ள அவைகள் 3 துண்டிக்கப்பட்டன. தேவன் அதனுடைய ஒரு பாகத்தை தம்முடன் வீட்டுக்கு கொண்டு சென்று மற்ற பாகத்தை இங்கு கீழே அனுப்பினார். இப்பொழுது சரீரம் அதை மீண்டும் சந்திக்கும் போது அந்த சரீரத்தை எந்த ஜீவன் ஆட்கொண்டதோ அதே ஜீவன் இந்த சரீரத்தை ஆட்கொள்ள வேண்டும். அவர் வார்த்தையாயிருந்தார், அவர் வார்த்தையாயிருக்கிறாரே. பாருங்கள், அன்று வார்த்தை செய்த அதே கிரியைகளை இன்றும் செய்து வருகிறது. அவர் வார்த்தையாயிருக்கிறார், நித்திய வார்த்தையாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நித்தியமாய் உள்ளது. சரி, இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு வழியை உண்டாக்கிக் கொண்டிருந்தார் என்பதையே காண்பிக்கிறது. அவருடைய மாம்ச பிரகாரமான சந்ததியாக இஸ்ரவேலர் அவரை புறக்கணிப்பார்கள் என்று அறிந்திருந்தார். ஆனால் ராஜரீக சந்ததியோ, அது சாராளுடன் இனச்சேர்க்கையின் மூலம் தோன்றின சந்ததி அல்ல. ஆனால் ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசம் கிறிஸ்துவை தோன்ற செய்தது. அதுவே சகல ஜாதிகளின் ராஜரீக சந்ததி. சகல ஜாதிகளிலிருந்து மனவாட்டி வந்து ஒன்று சேருவாள். ஆபிரகாம் சகல ஜாதிகளுக்கும் ஒரு தகப்பன். அவன் தன் மனைவியாகிய சாராளுடன் வாழ்ந்து மகனை தோன்ற செய்ததனால் அல்ல, ஆனால் அவன் வார்த்தையை விசுவாசித்த காரணத்தால். ஆமேன். அதுதான் இது. இதற்கு பிறகு, இந்த மகத்தான அனுபவத்துக்கு பிறகு இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நாம் 17 அதிகாரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கூடுமானால் நாம் 22 அதிகாரத்துக்கு செல்ல முயற்சிக்கப் போகிறோம். 17 அதிகாரம். ஆபிரகாமுடன் செய்து கொண்டிருக்கும் பயணம் உங்களுக்கு பிரியமா? அதை கூர்ந்து கவனிக்க எனக்கு பிரியம். ஏன் தெரியுமா? அவன் செய்த ஒவ்வொன்றும் சபைக்கு பரிபூர்ண முன்னடையாளமாக இருந்தது. அதை நீங்கள் நம்புகிறீர்களா? கவனியுங்கள், வேத வாக்கியங்கள் அனைத்துமே அதற்கு முன்னடையாளமாய் உள்ளன. யோவேலை பாருங்கள், அவன் கடைசி நாட்களில் தேவன் தமது ஆவியை ஊற்றுவார் என்றான். எப்படி ஒரு பச்சைப்புழு தோன்றி அவருடைய சபையை தின்று போடும் என்றாலே, பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அது அதே பூச்சி. நான்கு வெவ்வேறு கட்டங்களில் வளரும் ஒரே புழுதான். ஒவ்வொன்றும் ஒரு பாகத்தை தின்று விட்டது. இதோ பச்சைப்புழு வந்து பட்டையை தின்று போட்டது, மற்றது வந்து கரியை தின்று போட்டது, பின்பு மற்றவை தோன்றி மரத்தில் உள்ள சட்டை
உறிஞ்சிவிட்டன.
அது எப்பொழுது என்றால், கிறிஸ்துவே ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த மரமாய் இருந்தாரே. ஏதேன் தோட்டத்தில் இரண்டு மரங்கள் இருந்தன. இவ்விரு மரங்களும் ஒரு பிறப்பின் நோக்கத்துக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏவாள், அவள் தொடப்பட்டால் அவள் மரணத்தின் விருட்சமாய் இருந்தாள். கிறிஸ்து ஜீவ விருட்சமாய் இருந்தார். இப்பொழுது ஸ்திரீயின் மூலம் மரணம் தோன்றினது, இந்த மனிதனின் மூலம் ஜீவன் உண்டாகிறது. இப்பொழுது அவர் அங்கு நின்று யூதர்களுடன் பேசின போது அவர், நான் உங்களுடைய என்றார். அவர்கள், எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை 40 ஆண்டுகளாக புசித்தார்கள் என்றனர். அவர், ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்தார்களே, ஆனால் நானே வானத்திலிருந்து தேவனிடமிருந்து இறங்கின ஜீவ அப்பம், ஜீவ விருட்சம். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்றார். அந்த விருட்சத்தை யாரும் தொடாதபடிக்கு தேவன் சேராபின்களை அங்கு வைத்து அதை காவல் செய்தார். இப்பொழுது அவர் சேராபின்களை வெளியே நிறுத்தி அவர்களை விருட்சத்தினிடம் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நாட்களில் அவர்கள் தரிசனம் கண்டனர். பாவநிவர்த்தி செலுத்தப்படாமலே அவர்கள் ஜீவ விருட்சத்தை அடைய முயன்றனர். ஆனால் இப்பொழுது பாவநிவர்த்தி செலுத்தப்பட்டு விட்ட பிறகு பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கி அவர்கள் ஜீவ விருட்சத்தை அடையாதபடிக்கு மறுபக்கம் விரட்டி
அடிக்கிறார்.
கவனியுங்கள், கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் தேவனுடைய பரிபூர்ண மரமாயிருந்தார். தாவீது அவரை கண்டு அவர் நீர்க்கால், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்று முதலாம் சங்கீதத்தில் கூறினார். அநேக ஆறுகள் ஒரு தண்ணீர், அநேக மரங்கள் ஒரே ஆவி, அவருடைய இலைகள் உதிர்வதில்லை. அவர் பூமிக்கு வந்தபோது என்ன நடந்தது? ரோம ஆதிக்கம் அந்த மரத்தை வெட்டி அவரை மனிதரால் உண்டாக்கப்பட்ட மரத்தில் தூக்கி போட்டது. பிறகு தேவன் அந்த மரத்தை எழுப்பி வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து அவருக்காக ஒரு மனவாட்டியை உண்டாக்க ஆவியை திரும்ப அனுப்பினார். ஆதாம் அப்படிப்பட்ட ஒருவளை ஏதேன் தோட்டத்தில் பெற்றிருக்க வேண்டும். அந்த மரம் துவக்கத்தில் பெந்தேகோஸ்தே மரமாக இருந்தது. கோப்பாண்டவர், சபைகளே எல்லோரும் தாய் சபைக்கு திரும்ப வாருங்கள், துவக்கத்துக்கு வாருங்கள், ரோமாபுரிக்கு திரும்ப வாருங்களே என்று கூறுவதை நாம் கேட்கிறோம். யாராகிலும் ஒரு சரித்திரக்காரர், ஒரு போதகர் அல்லது வேறு எவராகிலும் எழுந்திருந்து என் முகத்துக்கு நேராக நோக்கி சபை ரோமாபுரியில் துவங்கினது என்று எனக்கு காண்பிக்கட்டும். சபை பெந்தேகோஸ்தே நாளில் எருசலேமில் துவங்கினது, அங்கேதான்.
Organization began in Rome 300 and something years later, but the church began at Pentecost.
300 ஆண்டுகளுக்கு சற்ற கழித்து ஸ்தாபனம் ரோமாபுரியிலும் துவங்கியது. ஆனால் சபையோ பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கியது. தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியைக் கொண்டு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி மரம் ஒன்றை எழுப்பினார்.
And what happened when he got to begin growing, the Roman bug got on it and began to
என்ன நடந்தது? அது வளர தொடங்கின போது ரோம பூச்சி அதிலேறி அதை அரித்து போட ஆரம்பித்தது. பச்சை பூடு விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்று முடிவில் அடிமரம் மாத்திரம் விடப்பட்டது. ஆனால் தேவன் நான் திரும்ப அளிப்பேன் என்று உரைத்தார். அந்த மரம் திரும்ப வளரப்போகிறது. ஏனெனில் மணவாளன் மரம் மணவாட்டியை தேடி வரப்போகின்றது. லூத்தர் தோன்றினார். அவர் என்ன செய்தார்? அவர் நீதிமானாக்கப்படுதலை பின்பற்றினார். அதே விதமாகத்தான் சபை தோன்றியது. யோவான் ஸ்நானகன் நீதிமானாக்கப்படுதலை பிரசங்கித்தான். கிறிஸ்து வந்து பரிசுத்தமாக்கப்படுதலை பிரசங்கித்தார். எபிரேயர் நான் பரிசுத்த யோவான் 17:17 குறிப்பிடுகிறேன். பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அவர் வார்த்தையாய் இருந்தார், அது உண்மை. அவரே பலியாய் இருந்தார். பிறகு பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியாக வந்தார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அந்த மரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற போது அது ஒரு முழு மரவாட்டி மரமாய் இருந்ததே. ரோமர்கள் அதை தின்று போட்டனர். அது எவ்விதமாக அழிக்கப்பட்டதோ அதே விதமாக வளருமே. அது லூத்தரின் மூலம் மேலே வளர தொடங்கினது. என்ன நடந்தது? லூத்தரின் மரணத்துக்கு பின்பு அவர்கள் சாபம் உண்டாக்கிக் கொண்டனர். கணவர் என்ன செய்தார்? பழைய செத்து போன கிளைகள் அனைத்தையும் மரத்திலிருந்து வெட்டி எடுத்து சுத்தப்படுத்தினார். அந்த மரம் வளர மரத்தின் மையப்பகுதியும் தொடர்ந்து வளர்ந்தது. அது ஒரு முன்கிரிக்கப்பட்ட மரம் ஆயிற்று. அந்த வித்தாங்க கிடந்திருந்தது. அது வளர்ந்து வர வேண்டுமே. அது மறுபடியும் வளர்ந்து வெஷ்டி தொடங்கினார். அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஒரு மகத்தான எடுப்புதலை பெற்றிருந்தனர். என்ன நடந்தது? அவர்களை ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட போது அவர் மறுபடியும் கிளைகளை நறுக்கி சுத்தம் செய்தார். ஸ்தாபனம் எக்காலத்தும் வளர்ந்ததில்லை. விழுந்து போன ஒரு ஸ்தாபனம் மறுபடியும் தடை தோங்கினதில்லை. பின்பு பெந்தேகோஸ்தையினர் வரங்கள் புதுப்பிக்கப்படுதலுடன் தோன்றினர். அது என்ன செய்தது? ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டது. தேவன் என்ன செய்தார்? கிளைகளை நறுக்கி சுத்தம் செய்தாரு. ஆனால் அவர் என்ன கூறினார்? நான் திருமணிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார்.
He'll bring out of that conglomeration of churches blood washed.
அந்த கதம்ப கூடத்திலிருந்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு வேதத்தால் கிரயித்துக் கொள்ளப்பட்டு வார்த்தையில் திடமாய் நிற்கும் ஒரு சபையை, ஒரு மரவாட்டியை வெளியே கொண்டு வருவார். சாயங்கால வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. கனிகள் இங்கு படுக்கின்றன மரத்தின் உச்சியில். இதோ நான் மறுபடியும் அங்கே போகிறேன்.
Back to Abraham. Back. Let's get to Abraham. Here he comes. Evening time.
ஆபிரகாம் இடத்துக்கு திரும்பி வருகிறோம். நாம் திரும்ப ஆபிரகாமுக்கு வருவோம். இதோ அவர் வருகிறார். சாயங்கால வேளையின் ராஜரீக சந்ததி வருகிறார். ஜாதிகள் 17 பிறகு இப்பொழுது கவனியுங்கள். நாம் இங்கே 17 தேவன் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தில் தரிசனமானார் என்று காண்கிறோம். ஆபிரகாமுக்கு அப்பொழுது 99 அத்தனை காலமும் அவர் தடுமாறாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தார். ஏனெனில் தேவன் அவ்வாறு கூறியிருந்தார். குழந்தை பிறக்கும் என்று அவன் இன்னமும் உறுதியாக விசுவாசம் கொண்டவனாய் வாக்குத்தத்தை இருக்கப்பற்றிக் கொண்டிருந்தார். என்றே ஒரு மனிதன், என்றே ஒரு சகோதரன். ஆபிரகாம் நம்புகிறதற்கு எதுவில்லாதிருந்தும் சாராளின் கர்ப்பம் செத்துப்போயிருந்தது. அவன் மலட்டுத்தன்மை கொண்டவனாயிருந்தான். அவனுடைய சரீரம் செத்திருந்தது. வேதம் இவ்வாறு இருந்தா கூறியுள்ளது. அவனுடைய சரீரம் செத்து போனதற்கு சமமாக இருந்தது. சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு இருந்து போய் ஏறக்குறைய 40 கடிந்து போயிருந்தும் அவள் குழந்தை பெறுவாள் என்று ஆபிரகாம் இன்னமும் விசுவாசித்தார். ஏனெனில் தேவன் அவ்வாறு வாக்களித்திருந்தார். அங்குதான் காரியமே. தேவன் அவனுமாய் வாக்களித்ததனால் வார்த்தை இருக்க பற்றிக் கொண்டிருந்தானே. அதை கோட்பாடுகள் எவ்வளவுதான் மூடினாலும் கவலை இல்லை. வார்த்தை இன்னமும் அங்கு புதைந்திருந்தது. அது உயிர் பெற வேண்டியதாக இருந்தது. அந்த வார்த்தை ஆபிரகாமுடைய இதயத்தில் புதைந்திருந்தது. எத்தனை பேர் இந்த நாட்கள் முடிவு பெற்று விட்டன, அது அங்கேயே முடிவு பெற்று விட்டது என்று கூறினாலும் கவலை இல்லை. வார்த்தை அங்கு புதைந்திருக்கும் வரைக்கும் அது தோற்றுவிக்கும். ஏனெனில் அது ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். தேவனுடைய ஜீவன் வார்த்தையில் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அந்த வார்த்தை தேவனுடைய ஜீவனில் விழும்போது ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது, அது நிறைவேறுகிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தில் தரிசனமானார். இப்பொழுது தேவனுக்கு கூட்டு பொருளுடைய 7 மீட்பின் நாமங்கள் உள்ளன. இங்கு அவர் அவனுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் ரூபத்தில் தரிசனமானார். அப்படி என்றால் எல் ஷடாய் என்று அர்த்தமாகிறது. எபிரேய மொழியில் ஷடாய் என்றால் பலசாலி என்று பொருள்படுகிறது. ஷாட் என்றால் மார்பகம் என்று பொருள். ஸ்திரீகளுக்குள்ள மார்பகம் போல் இப்பொழுது ஷாட் என்னும் சொல்லிற்கு பதிலாக அது ஒருமை ஷடாய் என்னும் சொல் பன்மை. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தன் இதயத்தில் கொண்டிருந்த 100 கிழவனுக்கு இது என்ன ஒரு இனிமையான ஆறுதலாக இருந்திருக்கும். இதோ தேவனுடைய சத்தம் அவருக்கு உண்டாகி நான் எல் ஷடாய், நான் மார்பகம் கொண்ட தேவன் என்று உரைத்தது. ஓ, நமக்கு என்ன ஒரு ஆறுதலாய் உள்ளது இப்பொழுது? இல்லை, ஞாபகம் கொள்ளுங்கள், வெறும் மார்பகம் அல்ல. ஆனால் மார்பகம் கொண்டவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயம்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.
Now what does a mother with her little baby?
இப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வியாதிப்பட்டு நச்சரி தழும்போது அவள் என்ன செய்கிறாள்? அவள் அந்த சிறுவனை கையில் எடுத்துக் கொள்கிறாள். அவள் அதை தன் மார்பகத்திடம் கொண்டு வருகிறாள். அவள் அவனும் தாயின் பலனை மார்பகத்தின் மூலம் தன் சரீரத்தில்
உட்கொள்கிறான்.
அவன் திருப்தி அடைவது மாத்திரமல்ல, அல்லது அவன் அமைதியாகி விடுகிறான். அவன் தன்னுடைய உச்ச குரலில் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் முழுவதும் அமைதி குறைந்தவனாயிருக்கிறான். ஆனால் தாய் அவனை கையில் எடுத்து அவனை தன் மார்புக்கு கொண்டு சென்று அவனுக்காக மௌனமாக இசை பாட துவங்கும் போது, அவனை இப்படியும் அப்படியும் ஆட்டும் போது, அவன் தன் தாயை உணர்கிறான். அவனுடைய தலை அவனுடைய மார்பகத்தில் உள்ளது. அவன் பாலுண்ண தொடங்கி தன் தாயிலிருந்து பலனை தன் சிறத்துக்குள் எடுத்துக் கொள்கிறான். அவன் இப்படியாக தன் வலிமையை மீண்டும் பெற்று புத்துணர்ச்சி அடைகிறான். அவன் திருப்தியும் அடைகிறான். அவன் நாளுக்கு நாள் வலிமையடைகிறான். ஆபிரகாமின் சந்ததிக்கு இது என்ன ஒரு அனுபவமாயிற்று! அவர் இன்னும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்ஷடாயாக இருக்கிறாரே. அவர் வேதத்தில் கூறியுள்ள எந்த ஒரு வாக்குத்தத்தையும் நாம் பற்றிக் கொள்ள முடியும். அவருடைய சந்ததியே, அவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்னும் தேவனுடைய வார்த்தை குறித்துள்ள வாக்குத்தத்தின் மார்பகத்தை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அது திருப்தி அளிக்கிறது. நாம் நம்முடைய பலத்தை பலசாலியிடமிருந்து, எல் என்னும் பலசாலியிடமிருந்து, நித்தியமானவரிடத்திலிருந்து எப்பொழுதும் கிரகித்துக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தின் மூலம் அவருடைய ஜீவனை அவரிலிருந்து கிரகித்துக் கொண்டிருக்கிறோம். எல்ஷடாயின் மார்பகத்தில் சாய்ந்து கொண்டு கிறிஸ்துவின் வல்லமையை அவருடைய வாக்குத்தத்தின் மூலம் நமக்குள் கிரகித்துக் கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசித்து அறிந்துள்ள ஒரு நபருக்கு அது என்ன ஒரு உணர்வை அளிக்கிறதாயுள்ளது! எல்ஷடாய் ஆபிரகாமை தன் மார்பகத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கிடக்கிற போது, அப்பொழுது அவன் 75 வயதுடைய வயோதிகன். அவனுடைய மனைவிக்கு 65 வயது. அன்று முதல் அவன் அவருடைய மார்பகத்தை விடவே இல்லை. அவன் ஒரு அந்நிய தேசத்தில் தேவனை அறியாத அந்நிய ஜனங்களிடையே நடந்து சென்றான். ஆனால் அவர் எப்பொழுதும் சாட்சி கொடுத்து விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான். ஏனெனில் அவன் அந்த வாக்குத்தத்திலிருந்து கிரகித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்திருந்தான். அந்தகாரமும் மூட நம்பிக்கையும் உணர்ச்சியும் அறிவும் நிறைந்துள்ள இந்த வேளையில் இது சபைக்கு இன்றிரவு என்ன ஒரு நம்பிக்கையாய் விளங்குகிறது! பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் மானிட அறிவு கொண்ட ஒரு சபை தோன்றும், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி என்று கூறியுள்ளார். 1 தீமோத்தேயு 3 பிற்காலங்களிலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்றும், நிச்சயமாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. டாக்டர், பிஎச்டி, LLD, QXD போன்ற இந்த எல்லா பட்டங்களுமே டாக்டர் ஒரு நேரத்தில் இன்னார் எங்கள் போதகர், அவரை குட்டிக்கும் காப்பி குட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத பேதமை கொண்ட என் குடும்பத்தில் உள்ள ஒருவன் அல்லது என் பிள்ளை கிறிஸ்துவை அறிந்திருப்பதை நான் நலம் என்று கருதுவேனே, அது உண்மை. அவனை எங்காவது ஒரு அடிமரத்தில் கொண்டு சென்று அவனை ஒழுங்கார்படுகிட செய்து பரிசுத்தாவி அவனுக்குள் வருமளவும் அவரோடு சேர்ந்து ஜெபிப்பேன். அப்படிப்பட்ட ஒருவனை நான் கொண்டிருப்பேன் என்று ஒரு டாக்டர் பட்டத்தின் மூலம் அவருக்கு மனோ தத்துவம் அனைத்து ஊற்றுவதை நான் விரும்ப மாட்டேன். அவருக்கு தேவனுடைய வார்த்தையை நான் எடுத்துக் கூறுவேனே. ஆம், துணிகரமுள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள். ஓ, அது கம்யூனிஸ்டுகள் என்று நீங்கள் கூறலாம். இல்லை இல்லை, அது கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அது உண்மை, அதுதான் அது. அந்த நாளை நாம் காண்கிறோம். விசுவாசி ஒருவன் தன்னை எல்லா அவிசுவாசத்திலும், தேவபக்தியற்ற அவர்களுடைய எல்லா கோட்பாடுகளிலும், தேவபக்தியற்ற அவர்களுடைய எல்லா உபதேசங்களிலும் தன்னை பிரித்துக் கொண்டு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை இருக்க பற்றிக் கொண்டு அது நிறைவேறுவதை காண்பது என்பது அவருக்கு என்ன ஒரு ஆறுதலை அளிக்கிறது! நீங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க நேர்ந்தாலும் கவலைப்படாமல் அங்கேயே நினைத்திருங்கள். தேவன் அதை வாக்களித்துள்ளார். அவர் உங்களை அதற்கு வழிநடத்தினார். அதை இருக பற்றிக் கொள்ளுங்கள், அங்கேயே நினைத்திருங்கள். அதிலிருந்து பின்வாங்கி போகாதீர்கள், அதிலேயே நிலைத்திருங்கள். அதை குறித்து நீங்கள் நிச்சயமுடையவர்களா இருந்தால் அங்கே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தள்ளாடி கொண்டிருந்தால் ஒரு சிறு காரியத்திலும் பின்வாங்கி போவீர்கள். ஒரு குரங்கு பிரகாசமான பொருட்களை பாய்ந்து பிடித்துக் கொள்கிறது, ஆனால் கரடியோ தன் பிடியை இறுக பிடித்திருக்கிறது. எனவே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆம், பிடித்துக் கொள்ளுங்கள், நன்றாக இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். எல்ஷடாய். அவர் ஆபிரகாமே, நான் எல்ஷடாய், நான் பலசாலி, நீ வயோதிகன், உனக்கு இப்பொழுது 100 வயது, உன் பலன் அனைத்து போய்விட்டது. ஆனால் நானே உன் பலன், உன் நம்பிக்கை அனைத்தும் போய்விட்டது. ஆனால் நானே உன் நம்பிக்கை என்றார். இப்பொழுது இன்றிரவு புற்றுநோய் போன்ற வியாதியால் அவதியுறுபவர்களே, உங்கள் பலன் எங்கிருந்து வருகிறது என்று உங்களால் காண முடியவில்லையா? அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரின் கத்தியில் இருந்தல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருந்தே. நானே உன் பங்கு, நானே உன் பலன், உன் பலனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள். இப்பொழுது அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரை நான் அலட்சியம் செய்வதில்லை. அவருக்கு அளிக்கப்பட்ட பங்கை அவர் செய்கிறார். ஆனால் தேவரே சுகமளிப்பவர். எந்த அறுவை சிகிச்சை மருத்துவரும் எந்த மருத்துவரும் எந்த மருந்தும் சுகமளிப்பதில்லை. இல்லையா? சுகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தையும் அவர்கள் பெற்றிருக்கவில்லை. இப்பொழுது எந்த ஒரு மருத்துவரும் அதை உங்களிடம் கூறுவார். அவர்கள் அதற்கு உதவி செய்யக்கூடிய பொருட்களை வைத்துள்ளனர். ஆனால் தேவனே சுகமளிப்பவர். அவர்கள் உங்கள் கையில் கத்தியால் ஆழமாக வெட்டலாம், ஆனால் தேவனே அதை சுகப்படுத்த வேண்டும். உடலின் ஆக்கமூல பொருளான திசுவை அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி அவர்களால் செய்ய முடிந்திருந்தால் ஒரு மனிதனையே அவர் உண்டாக்கியிருப்பார்கள். எனவே நீங்கள் பாருங்கள், தேவனே சுகமளிப்பவர். உடைந்த எலும்பை நீங்கள் ஒன்றாக சேர்க்கலாம், ஆனால் தேவனே அதை சுகப்படுத்த வேண்டும். தேவனே சுகமளிப்பவர். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கிய கர்த்தர் நானே. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பொய்யுரைக்க செய்ய முடியாது. அது ஒவ்வொரு முறையும் உண்மைக்கே திரும்பி வரும், அதற்கு நேரடியாக திரும்பி வரும். உங்களால் அதை பொய்யுரைக்க செய்ய முடியாது. இப்பொழுது வேதாகமத்தில் வேதவாக்கியங்கள் முரணாய் உள்ளன என்று அவர்கள் கூறுகின்றனர். வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் ஒன்றுக்கொண்டு முரணாய் உள்ளன என்று ஒரு வார்த்தை எனக்கு காண்பித்தால், எனக்கு ஊதியத்தில் கிடைக்கப்படும் ஓராண்டு ஊதியத்தை கொடுத்து விடுகிறேன் என்று நான் ஜனங்களிடம் கூறியுள்ளேன். அது உண்மை. அதில் முரணான எதுவும் கிடையாது. உங்கள் மாம்ச சிந்தை அதை அந்த விதமாக பார்ப்பதனால் அப்படி தோன்றுகிறது. பரிசுத்த ஆவியே வார்த்தைக்கு அர்த்தம் உரைப்பவர். வார்த்தை உண்மையாய் உள்ளது, அவை இணைக்கப்பட்டுள்ளன. அது முழுவதுமே அங்கே ஒரு திருகுபட்டு புதரை போன்று விளையாட்டாய் உள்ளது. அவைகளை சரியான இடங்களில் பொருத்தி தேவனுடைய மீட்பு மற்றும் அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னும் படத்தை அமைக்க பரிசுத்த ஆவியால் மாத்திரமே முடியும். ஆமேன். அவை ஒன்றுக்கொன்று முரணா இல்லையே. வேதத்தில் எந்த ஒரு வேத வாக்கியமும் மற்றொரு வேத வாக்கியத்துக்கு முரணாக அமைந்திருக்கவில்லை. அப்படி இருக்குமானால் அது எழுதப்பட்டிருக்கும் காகிதத்தின் விலை மதிப்பையும் கூட பெற்றிருக்காது. அப்படியானால் அது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதாய் உள்ளது. தேவன் வஞ்சிக்கிறதில்லை. தேவன் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், உத்தமமானவர். அவர் தேவன். இப்பொழுது ஆபிரகாமுக்கு தேவனிடமிருந்து, நான் எல்ஷடாய், நான் உன்னுடைய பலனளிப்பவராயிற்று. உன் மனைவியின் கர்ப்பம் உலர்ந்து விட்டது. ஸ்திரீடக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போய் 40 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. உன் சரீரம் செத்து போனதற்கு சமம். ஆனால் தான் எல்ஷடாய் என்னும் இந்த வார்த்தை உண்டானது. அவன் இஸ்மவேலை பெற்றான், உங்களுக்கு தெரியுமே. ஆனால் அவர், அது அவன் அல்ல, இல்லை, இவன் ஒரு பெரிய மனிதனாக இருப்பான், இவன் அநேக பிரபுக்களை பெறப்போகிறான். ஆனால் நான் செய்த வாக்குத்தம் உனக்கும் சாராளுக்கும் இடையே உள்ள ஒன்றாகும் என்றார். அதுதான் ஆமே. ஆபிரகாமுக்கு நல்லுணர்வு தோன்றினது. அவர், ஆபிரகாமே, உன்னிடம் ஒன்றை இப்பொழுது கூற விரும்புகிறேன், உன் பெயரை நான் மாற்றப் போகிறேன் என்றார். அவர், இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்றார். ஆபிராம் என்றால் உயர்ந்த, உயர்ந்த தகப்பன் என்று பொருள். ஆனால் ஆபிரகாம் என்பதற்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பொருள். அவளும் சாராய் என்று இனி ஒருபோதும் அழைக்கப்படுவதில்லை. அவள் சாராள் என்று அழைக்கப்படுவாள். சாராள் என்றால் ராஜகுமாரத்தி. அவளுடைய பெயரை மாற்றினாரே, என்ன ஒரு மாற்றப்பட்ட பெயர்! ஏதோ ஒன்று சம்பவித்த காரணத்தால் அவர்கள், பாருங்கள், காரியங்கள் நிகழ முன்பு ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த பெயர் இருக்கும் வரைக்கும் அவரால் அவர்களுக்கு அந்த பிள்ளையை கொடுக்க முடியவில்லை. உங்கள் பெயர் பரலோகத்தின் புத்தகத்தில் இல்லாத வரைக்கும் உங்களால் மறுபடியும் பிறக்கவே முடியாது. நீங்கள் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன் போன்ற ஒவ்வொரு சபையிலும் உங்கள் பெயரை எழுதிக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு மாறி அவர்கள் அனைவருடனும் வீண் சந்தடி செய்யலாம். ஆனால் ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கு முன்பு உங்கள் பெயர் பரலோகத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது புது சிருஷ்டி உண்டாக முடியும். பொது ஜீவன் வருவதற்கு முன்பு அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது. நீங்களும் கூட உங்கள் பெயரை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புத்தகங்களிலிருந்து பரலோகத்தின் புத்தகங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அங்கே உன் பெயரில் ஒருபோதும் ஆபிராம் உயர்ந்த தகப்பன் என்றிராமல், ஆனால் அது ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன் என்றிருக்கும். இனி ஒருபோதும் சாராள் அல்ல, சாராய், ஆனால் சாராள் ராஜகுமாரத்தி என்பதாகும். ஓ, இப்பொழுது இங்கே நாம் 18 வருவோம். 17 நாம் நேரடியாக 18 செல்வோம். ஏனெனில் இன்றிரவு அதை காட்டிலும் அதிக தூரம் சென்று உங்களை இங்கு பிடித்து வைக்க விரும்பவில்லை. ஏனெனில் நாளை இரவு நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், நம்மால் இயன்றவரை நாம் விரைவாக 22 செல்வோம். இப்பொழுது கவனியுங்கள், ஒரு நாள், ஒரு கால், 2-3 நாட்களுக்கு பின்பு ஆபிரகாம் சாராள் அவருடைய கூடாரங்கள் போடப்பட்டன. ஆனால் தூரத்தில் உள்ள அந்த பட்டணத்தில் திருமதி லோத்து அவர்கள் அங்கு வைத்திருந்த புதுவிதமான உடைகள் அனைத்தையும் முடித்திருப்பாள் என்று நான் எண்ணுகிறேன். அவர்கள் வைத்திருந்த எல்லா விதமான தலைமுடி அலங்காரத்தையும் அவள் செய்து கொண்டிருந்தாள். அவள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய குமாரத்திகளையும் அதே விதமாக வளர்த்தாள். இன்று தாய் வேசி செய்துள்ளது அவருடைய குமாரத்தி சபைகளும் அதே காரியத்தை செய்ய வைத்துள்ளது போன்றே ஆகும். இப்பொழுது ஆனால் சாராளோ எல்லா தேசங்களிலும் உள்ள பெண்களை காட்டிலும் மிகவும் அழகில் சிறந்து விளங்கினாள். அவள் தரிசனத்தில் வாழ்ந்தாள், ஏனெனில் அவள் வாக்குத்தத்தை பெற்றவனை பெற்றுக் கொண்டிருந்தாள். இப்பொழுது நான் இத்துடன் இதை இங்கு விட்டு விடுகிறேன், ஏனெனில் நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். நான் இல்லை என்றால் நான் உங்களை நள்ளிரவு வரை இங்கு வைத்திருக்க வேண்டியிருக்கும். சாராள் ஆபிரகாமை பற்றிக் கொண்டிருந்தால் அது உண்மை, அவன் வாக்குத்தத்தை பெற்றிருந்தான். நீங்கள் கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தை பெற்றுள்ளவர் அவரே, அவரே வாக்குத்தத்தம், அவரே வாக்குத்தத்தம். கவனியுங்கள், ஒரு நாள் காலையில் சூரியன் உண்மையாகவே மிகவும் உஷ்ணமாயிருந்தது. ஆபிரகாம் கர்வாலி மரத்தின் அருகே அங்கிருந்து தன் கூடார வாசலின் நிழலில் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களை எழுத்து பார்த்தான். அப்பொழுது சுமார் 11 மணியாக இருந்திருக்க வேண்டும். மூன்று புருஷர் தங்கள் உடையில் தூசி படிந்தவர்களாய் தன்னை நோக்கி நடந்து வருகிறதை ஆபிரகாம் கண்டான். ஆபிரகாம் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடினான். அவனுடைய இருதயத்திலிருந்து ஏதோ ஒன்று அவனுக்கு நல்லுணர்வை கொடுத்தது. அவன் ஓடி போய் அவனுடைய பாதங்களில் விழுந்தான். தவறியுங்கள், அவன் என் ஆண்டவரே என்று அழைத்தான். அது விரோதமாயிருக்கவில்லையா? அவர்கள் மூன்று பேர், ஆனால் என் ஆண்டவரே என்றான். லோத்தை பாருங்கள், இவர்களில் இருவர் அங்கே சென்ற போது அவர்கள் இருவரையே அவன் என் ஆண்டவன் மார்களே என்று அழைத்தான். லோத்து அவர்களை ஆண்டவன் மார்களே என்று அழைத்தான். ஆபிரகாம் லோத்து இருவரையே ஆண்டவன் மார்களே என்று அழைத்தான். ஆபிரகாம் மூன்று பேர்களிலும் ஆண்டவரே என் ஆண்டவரே என்று அழைத்தான். ஆமென். ஓ, காலம் சௌமா இருக்கிறதே. கவனியுங்கள், அவன் என் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த கர்வாலி மரத்தடியில் உட்கார்ந்து இழைப்பாரும், நான் கால்களை கழுவ கொஞ்சம் தண்ணீரும் உண்ண கொஞ்சம் அப்பமும் கொண்டு வருகிறேன், ஏனென்றால் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே இங்கு வந்திருக்கிறேன் என்றான். அவர்கள் நடந்து மரத்தடியில் சென்றனர். ஆபிரகாம் புறப்பட்டு போய் கூடாரத்தின் பின்புறம் சென்று, சாராளே சீக்கிரமாய் மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அடுப்பிலே சில அப்பங்களை சுடு என்று சொல்லிவிட்டு மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு இளங்கத்தை பிடித்து அடித்து துண்டங்களாக்கி அதை சமைத்து அதனுடன் சிறு வெண்ணையும் பாலும் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்களில் ஒருவர் தேவனே. அப்படித்தான் வேதாகம் கூறியுள்ளது. நீங்கள் இதை குறித்து விவாதிக்க விரும்பினால் தாராளமாய் செய்யுங்கள். அவர் அவரை ஏலோகிம் தேவன் என்று அழைத்தார். அவன் அவரை அறிந்திருக்க வேண்டும். அவன் அவர்களை பேசிக் கொண்டிருந்தான். கவனியுங்கள், தேவனாகிய கர்த்தரே இப்பொழுது அவர்களில் ஒருவர் தேவனாக இருந்தார். அவன் அவரை பார்த்தான். ஆபிரகாம் அவரை அடையாளம் கண்டு கொண்டான். இப்பொழுது பாருங்கள், ஒருமுறை ஒரு போதகரனிடம், சகோதரன் பிரணாமே, அந்த மனிதன் தேவனாக இருந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று நீங்கள் என்னிடம் பொருட்படுத்துகிறீர்களா என்று கேட்டார். நான், அவர் தேவன் என்றே ஆபிரகாம் கூறினான். எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் அவ்வாறே அதை கர்த்தர் என்று மொழிபெயர்த்துள்ளனர். கர்த்தர் என்பது ஆங்கில வார்த்தையில் முதலெடுத்து பெரிய இடத்தில் உள்ளது. வேதத்தை படிக்கும் எவரும் கர்த்தர் என்பது பெரிய இடத்தில் உள்ளது, ஏலோகிமை குறிக்கிறது என்பதை அறிவர். அது ஏலோகிம் என்னும் சொல்லிலிருந்து வந்த அதே வார்த்தை ஆயிற்று. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். ஏலோகிம் சர்வ வல்லமையுள்ள தேவன், தம்மில் தாமே ஜீவிக்கிறவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதோ அவர் மறுபடியும் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் என்றேன். அவர், பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கூறி அது ஒரு சாதாரண மனிதராக இருந்தது என்றார். நான், நிச்சயமாக அவர் மாம்சம் புசித்தார், அவர் சாப்பிட்டு பாலை குடித்தார், அவர் அப்பம் புசித்தார் என்றேன். நான், நிச்சயமாகவே அவர் தேவனாக இருந்தார் என்றேன். அவர், அது எப்படி முடியும் என்றார். நான், திருவாளரே நீங்கள் என்றேன். அவர்கள் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். அவர்கள் யெகோவா சாட்சிக்காரராக இருந்தனர். அவர் என்னிடம் கூறினார். அப்பொழுது அவர், பாருங்கள் திரு பிரணாமே, இங்கு பாருங்கள், நான் உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். தேவன் அதை செய்ய முடியாது என்றார். நான், என் தேவனை உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான் என்றேன். நான் தொடர்ந்து, மானுட சரீரம் என்னென்ன பொருட்களை கொண்டு உண்டானது? பெட்ரோலியம், பொட்டாஷ், விண்வெளி வெளிச்சம் போன்ற 14 மூலப்பொருட்கள் சேர்ந்து உண்டானது. சோதோமை பார்த்தறிவதற்கு என கீழே இறங்கி வர அவர் செய்ய வேண்டியிருந்த ஒரே செயல், அவர் கையை நீட்டி ஒரு கை நிறைய விண்வெளி வெளிச்சம், பெட்ரோலியம் போன்றவர்களை எடுத்து ஃபியூ என்று ஊதினாரே. அதன் பின்னர் காபிரியலே இங்கு வா, அதற்குள் அடியெடுத்து வைக்கின்றார். அது சரி. அவர் மறுபடியும் கையை நீட்டி கை நிறைய தூசி எடுத்து, மிகாவேலே இங்கே வா, இதற்குள் அடியெடுத்து வைக்கின்றார். அது போன்று தமக்காகவும் ஒரு சரத்தை உண்டு பண்ணினார். அவர் கடைசி நாட்களில் இருக்க போகிற ஒன்றுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அவர் இறங்கி வந்து மாம்ச சரீரத்தில் பேசுகிறார். முற்றிலும் உண்மை. ஓ, அவர் அமிர்தமாக இருப்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றாவது ஒரு நாளில் என்னில் ஒன்றும் விடப்பட்டிருக்காது. நானும் கூட அந்த 16 மூலப்பொருட்களை கொண்டு உண்டாக்கப்பட்டவன். அன்றொரு நாள் எனக்குள்ள 2-3 தலைமுறையை நான் வாரிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மனைவி என்னை நோக்கி பார்த்தாள். அவள் என்னிடம், பில்லி உனக்கு வழுக்கை விடுகிறது என்றாள். நான், தேனே, அவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை என்றேன். அதற்கு அவள், உனக்கு முன்பு சுருண்ட தலைமுடி இருந்தது என்றாள். நான், ஆம், ஆனால் அவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை என்றேன். அவள், அவை எங்கே உள்ளன என்று என்னிடம் கூற வேண்டுகிறேன் என்றாள். அப்பொழுது நான், அப்படியானால் தேனே, அவைகளை நான் பெறுவதற்கு முன்பு அவை எங்கிருந்து என்னிடம் வந்தன என்று நீ என்னிடம் கூறு. நான் பெறுவதற்கு முன்பு அவை எங்கிருந்தனவோ நான் அங்கு செல்வதற்காக அவை காத்துக் கொண்டிருக்கின்றன என்று. ஆமென். மகிமை வேதம் உங்கள் தலையில் உள்ள முடி ஒன்றாகவும் அறிந்து போவதில்லை என்று கூறியுள்ளது. அல்லேலூயா. அது முற்றிலும் உண்மை. அது இல்லாதிருந்தது, அதே சமயத்தில் அது இருக்கிறது. இன்னும் அது இல்லாமல் போனாலும் பிறகு இருக்கிறது. நிச்சயமாக, முற்றிலுமாக. பெட்ரோலியம், விண்வெளி வெளிச்சம், கால்சியம், பொட்டாஷ் போன்றவை. தேவன், நான் ஒன்றுமில்லாமல் நீங்கள் காண்பதற்கு நான் ஒன்றுமில்லாமல் வெறும் சாம்பலாய் மாத்திரம் இருக்கும் போது அவர் அந்த பொட்டாஷையும் பெட்ரோலியத்தையும் ஒன்றாக எரிந்து பேசுவார். அல்லேலூயா. நான் மறுபடியும் அவருடைய சமூகத்தில் ஜீவிப்பேன். அல்லேலூயா! அவர் நமக்கு நித்திய ஜீவன் தருகிறார். ஆமென். என் பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றாயிலும் நான் இழந்து போகவில்லை. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி என்னும் முறையில் அந்த நாளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். ஆமென். நிச்சயமாக அது எவ்வளவுதான் சுருக்கமாக விழுந்து தலைமுடி கொட்டி போனாலும் என்ன நடந்தாலும் கவலை இல்லை. தேவன் கடைசி நாளில் எல்லா இளமையும் சிறப்போடும் அதை மறுபடியும் எழுப்புவார். அவர் அவ்வாறு செய்வதாக வாக்களித்தார். நான் அந்த நகரத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமேன். ஓஹோ, என்னை அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை எனக்காக காத்திருக்கிறது என்பதை அறிந்தவனாய் நான் இப்பொழுது மிகவும் பக்தி பரவசப்படுகிறேன். அந்த நகரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். என் இதயம் அதை நோக்கி துடித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, நான் வேறெந்த வழியிலும் திரும்ப மாட்டேன். நான் நேராக அந்த இடத்தையே நோக்கி பார்ப்பேன். தேவனே, அங்கே நான் உண்மையும் விசுவாசம் உள்ளவனாய் நிலைநின்று ஒரு ஜீவ கயிற்றை எரிந்து எங்கும் களைப்படைந்த ஒவ்வொரு யாத்திரிகரையும் என்னால் இயந்தவரை அவ்வழியில் கொண்டு வர உதவி புரியும். ஆம், அண்மையில் அதை குறித்த ஒரு தரிசனம் தோன்ற அதை கண்டேன். என் அன்பார்ந்தவர்களை அங்கு நான் நிலைமையாக கண்டேன். அது அங்குள்ளது, அது அங்குள்ளது, அது அங்குள்ளது என்று நான் அறிவேனே. ஆமையா, இப்பொழுது ஒரு கால நீங்கள் அதை கிறிஸ்தவ வர்த்தகரின் சத்தம் என்னும் பத்திரிகையிலும் இன்னும் அதை வெளியிட்ட மற்ற பத்திரிகைகளிலும் படித்திருப்பீர்கள். நண்பர்களே, அது ஒரு தரிசனம் அல்ல, நான் தரிசனங்களை கண்டிருக்கிறேன். எனவே அவை என்னவென்று நான் அறிந்திருக்க வேண்டும். அவர் எனக்கு அருளின பல்லாயிரக்கணக்கான தரிசனங்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இது தரிசனம் அல்ல. நான் அங்கு நின்று கொண்டு திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தேன். அது அங்குள்ளது என்று நான் அறிவேன். நண்பர்களே, அது அங்குள்ளது, அது அங்குள்ளதே, அது அங்குள்ளது என்று நான் அறிவேன். ஆமையா, நான் இங்கு நின்று கொண்டுள்ளது எவ்வளவு லட்சியமோ அவ்வளவு லட்சியமாக தேவன் எனக்கு உதவி செய்வாராக. நான் புத்தி சுவாதினத்துடன் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருப்பேன். ஆனால் அது அங்குள்ளது. தேவன் தமது வாக்குத்தத்தை அளித்துள்ளார். அது உண்மையானது, அது உண்மை. ஆமையா, அது அங்குள்ளது. கவனியுங்கள், இப்பொழுது இந்த மனிதர் அங்கு உட்கார்ந்து புசித்தனர் என்று நாம் காண்கிறோம். அவர்களில் இருவர் எழுந்து சோதோமுக்கு சென்றனர். ஒருவர் ஆபிரகாமுடனே தங்கிவிட்டார். அவர்களுடைய உரையாடலை நாம் கவனிப்போம். அவர்கள் சோதோமையே பார்த்துக் கொண்டிருந்தனர். அதை குறித்து சற்று விசித்திரமான ஏதோ ஒன்று உண்டு என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். எனவே அவர் கூறினார். அப்பொழுது அவர் எழுந்து புறப்பட ஆயத்தமான போது அவர், நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவன் பெரிய பலத்த ஜாதி ஆவதனால் அவன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பான் என்பதை நான் அறிவேன். நான் செய்யப்போகிற காரியத்தை மறைப்பேனோ என்றார். மேலும் அவர், சோதோமின் பாவம் மிகவும் புதிதாயிருப்பதனால் அதன் கூக்குரல் என் செவிகளில் வந்து எட்டினது என்றார். அது சரியா என்று பார்த்தறிய அவர் இறங்கி வந்தார். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அன்றிரவு நான் கூறினது போன்று அந்த தூதர்களில் இருவர் சோதோமுக்கு சென்று அந்த சோதோமியருக்கு பிரசங்கித்தனர். அவர்கள் அந்த சோதோமியருக்கு பிரசங்கித்தனர். அவர்கள் அன்றிரவு அவர்களை வார்த்தையில் கூடாக்கினர். ஆனால் அங்கு ஒருவர் இருந்தார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் மத்தியில் ஒரு அந்நியர் இருந்தார். லோத்தை பாருங்கள், லோத்து வாசலில் உட்கார்ந்து கொண்டு என் ஆண்டவன் மார்களே என்றான். அவன் அந்த விதமாக வாழ்ந்து வந்தான். அவன், என் வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறினான். அவர்களோ, நாங்கள் வீதியிலே உறங்குவோம் என்றனர். என்ன ஒரு வீடு! ஆனால் அவர்கள் ஆபிரகாமிடம் வந்தவுடன் அவர்கள், இந்த நோக்கத்துக்காகவே நாங்கள் வந்துள்ளோம், உன் பக்கத்தில் நாங்கள் அமர்கிறோம் என்றனர். அந்த விதமாகவே உள்ளது, அந்த விதமாகவே வாழுங்கள். தேவன் உங்களை உபயோகிக்க விரும்புவார். ஆனால் எங்கு வந்து உங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்துள்ளார். நீங்கள் ஒரு ஸ்தானத்தில் இருந்து தேவனுக்கு முன்பாக சுத்தமான ஒரு வாழ்க்கையை நடத்தினால் உங்கள் வார்த்தைகள் உத்தமமாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை உண்ணுள்ளதாயிருக்கும். அந்த மாதிரியான இடத்துக்கு தூதர்கள் வருகின்றனர். எலிசபெத்தையும் சகரியாவையும் பாருங்கள், பாருங்கள். அவன் உத்தமமாயும் நேர்மையாயும் கர்த்தருடைய கற்பனைகள் அனைத்தின்படியும் நடந்து வந்தான். அப்படித்தான் நாம் வாழ விரும்புகிறோம். எனவே தேவன் நம்மை உபயோகிக்க ஆயத்தமாக இருக்கும் போது அவர், இவர்களின் ஜனங்கள் இந்த சபைக்கு என் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்கள் என்னை விசுவாசிக்கின்றனர், அவர்களின் வார்த்தையில் நிற்கின்றனர் என்பார். பாருங்கள், அந்த விதமாகத்தான் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். அந்த வாழ்க்கையை வாழுங்கள். இப்பொழுது இந்த தூதரை நாம் கண்டறிகிறோம். அவர், நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன், ஆனால் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் என்று கூறினதாக நாம் காண்கிறோம். கவனியுங்கள், அவர் அவனை ஆபிரகாம் என்று அழைக்கவில்லை, அவர் அவனை ஆபிரகாம் என்று அழைத்தார். அவனுடைய பெயர் மாற்றப்பட்டிருந்ததை அவர் எப்படி அறிந்திருந்தார்? அவர்தான் அவனுடைய பெயரை மாற்றியது. நிச்சயமாக கவனியுங்கள், அவர் சாராய், சாராய் என்று ஒருபோதும் அழைக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும். சாராய், உன் மனைவி சாராள் எங்கே? அவன் விவாகமானவன் என்று எப்படி அவருக்கு தெரியும்? அவருக்கு சாராள் என்று பெயர் கொண்ட மனைவி இருக்கிறாள் என்று அவருக்கு எப்படி தெரியும்? ஆபிரகாம், உமக்கு பின்புறமாய் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். என்ன ஒரு உண்மையான பெண்மணி! இன்றைக்கு பெண்கள் அதிகமாக பேசுகின்றனர். ஒவ்வொருவரும் அவருடைய கணவரை பேசிவிடுவதில்லை. அவர்கள் கையில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு குட்டைக்கால் சட்டை அணிந்து அங்கு வந்து அவர்களே எல்லாவற்றையும் பேசி முடித்து விடுகின்றனர். எப்படிப்பட்ட ஒரு தாறுமாறாக்கப்பட்ட ஜனங்கள்! அவள் தலைமை சமையற்காரியாகவும் குப்பி கழுவுவளாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியவள். அவள் சமையலறையை விடும்போது ஒரு தாய் என்னும் முறையில் சரியாக அவள் தன்னுடைய கடமையின் ஸ்தானத்தை விட்டு விடுகிறாள். இப்பொழுது பின்னால் இருந்து கொண்டு உத்தமமாக நடந்து கொண்ட ஸ்திரீகள் பெண்மணிகளை போன்று நடந்து கொண்டவர்களின் விஷயத்தில் அவர்களுடைய தலைவன் தான் தீர்மானங்களையும் மற்ற காரியங்களையும் செய்தவன் என்று நாம் காண்கிறோம். யாராகிலும் ஒரு மனிதன் இதை தன் மனைவியிடம் எடுத்துக் கூறும் போது அவள், இப்பொழுதே நீ புரிந்து கொள்ளும்படி செய்கிறேனே என்று சொல்லி சிகரெட் புகையை அவள் வாயிலிருந்து ஊதுகிறாள். அப்படிப்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட பயங்கரமான பார்வை! அப்படிப்பட்டதை நான் ஒருபோதும் கண்டதில்லையே. மேலும் அங்கு நின்று கொண்டு அந்த நபரை கவனித்து அங்கிருக்கும் ஆவியையும் மற்ற காரியங்களையும் நீங்கள் பகுத்தறிந்து உங்களால் அங்கேயே யூகித்து பார்க்க முடியும். அவள் ஒருகால் ஏதோ ஒரு சபையின் பாடக்குழுவில் பாடுகிறவளாயிருப்பாள். ஓ, அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நாம் அந்த நாளை அடைந்துள்ளோம் என்பதில் வியப்பொன்றும் இல்லையே. நான் என்ன பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், அது அங்கிருந்தது. சாராள் கூடாரத்தில் இருந்தாள். அவள் அங்கே தங்கியிருந்து நல்லொழுக்கத்துடன் நடந்து கொண்டாள். ஆபிரகாம் இந்த தூதர்களை உபசரித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவர், நான் உற்பவ கால திட்டத்தில் உள்ளத்திற்கு திரும்ப வருவேன் என்றார். சாராள் அதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் தன் உள்ளத்தில் அகைத்தாள். அப்பொழுது அவள், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எங்களுக்கு கணவன் மனைவியுமாக இன்பமுண்டா இருக்குமோ என்று சொன்னாள். ஆகையால் அவளோ நகைத்தாள். அந்த தூதன் தன் முதுகு கூடாரத்தின் பக்கம் திரும்பிய வண்ணம் நின்று கொண்டு சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார்.
Remember, that was the last sign.
ஞாபகம் கொள்ளுங்கள், அதுவே சந்ததிக்கு இல்லை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளமாக இருந்தது. அது சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அதுவே அவன் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளமாக இருந்தது. அவன் பெற்றுக்கொண்ட அடையாளங்கள் அனைத்திலும் சோதோம் அழிக்கப்படுவதற்கு முன்னதாக அவன் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளமாக இருந்தது. அசரியா, கடைசி அடையாளமே இஸ்ரவேல. ஆபிரகாமுக்கு பின் வந்த சந்ததி சமாரியர். இரண்டு ஜாதிகள் கலந்து தோன்றிய சந்ததி. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை எதிர்நோக்கி இருந்தனர். இருந்த போதிலும் அவர்கள், எங்கள் பிதாவாகிய யாக்கோபின் கிணற்றை எங்களுக்கு தந்தார் என்றனர். அப்படித்தான் சீகார் ஊரில் இருந்த ஸ்திரீ கூறினாள். பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு தமது குமாரனாகி யோசேப்புக்கு அவர் இந்த கிணற்றை தந்தார். அதில் உள்ள தண்ணீரை நாங்கள் குடித்துக் கொண்டு வருகிறோம். அவர் தமது ஒட்டகங்களுக்கு இந்த கிணற்றிலிருந்து மொண்டு தண்ணீர் வார்த்தார். உம்மிடம் அது போன்ற தண்ணீர் இருக்கிறது என்று நீர் கூறுகின்றா என்றாள். பாருங்கள்,
that the seed of Israel natural received was the same kind of a sign. Amen. Can't you see it?
Yes.
Amen. Think a minute.
மாம்ச பிரகாரமான இஸ்ரவேல் சந்ததி யாரும் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளமும் அது போன்ற ஒரு அடையாளமே. உங்களால் அதை காண முடியவில்லையா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்களே. உடன்படிக்கையோடு இருந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளம் வெதுவெதுப்பான சபை புறக்கணிக்கப்பட்டு அவள் நிர்மூலமாக்கப்படுவதற்கு முன்பு இருந்த கடைசி அடையாளம் இருதயங்களிலும் சிந்தையிலும் இருந்த நினைவுகளை அறிந்து கொள்கிற அடையாளமாயிருந்தது. தேவன் ஒரு மானிட சரீரத்தில் வெளிப்பட்டார். இஸ்ரவேலர் அறுப்புண்டு போவதற்கு முன்பு கண்ட கடைசி அடையாளமும் அதே காரியமாயிருந்தது. அவர்கள் அது பெயல் சபூல், ஒரு குறி சொல்வோன்
என்றனர்.
இப்பொழுது அதே வேளையாயிற்று. தேவனே, இதை மனதில் பதிவு செய்யும். இப்பொழுதே ஆபிரகாமின் ராஜதீக சந்ததி பெற வேண்டிய அந்த வேளையாயிற்று. அது உங்களுக்கு புரிகின்றதா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு வெதுவெதுப்பான சபையின் அழிவுக்கு முன்பு ராஜதீக சந்ததிக்கு அவர் முன்பு செய்தவாறே அவர்களுக்கு அவர்களுடைய கடைசி அடையாளத்தை அளிக்கிறார். கடைசியாயிற்று. லோத்து பின்வாங்கி போதலின் கடைசி பிரகாசம், அது ஒரு நிமிடம் ஆழமாக பதியட்டும். ஒன்று, ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான சந்ததி. இரண்டு, ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி. மூன்று, கவனியுங்கள், இந்த செய்தி அங்குள்ள வெதுவெதுப்பான சபையோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலில் அவர்களிடம் அது எப்பொழுது சென்றது? அது பெந்தேகோஸ்தினருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, வெளியே எடுக்கப்படுகிறவர்களுக்கு அனுப்பப்பட்டது. இஸ்ரவேலர் அன்று செய்தது போல் தொண்ணூறுக்கும் எத்தனை இஸ்ரவேலர் அதை ஏற்றுக்கொண்டனர் என்று பாருங்கள். அவர்கள் மேலறைக்கு செல்ல சமயம் வந்த போது 40 லட்சம் பேர்களில் 120 பேர் மாத்திரமே சென்றனர். இப்பொழுது ராஜரீக சந்ததியை கவனியுங்கள். பாருங்கள், நீங்கள் அதை எங்க எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், அது 3 முறை வர வேண்டும். காம், சேம், யாபேத்துடைய ஜனங்கள், ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி. அங்கு ஆபிரகாம் மாம்ச பிரகாரமான சந்ததி, ராஜரீக சந்ததி. ஒவ்வொன்றுமே ராஜரீக சந்ததி கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. தேவன் ராஜரீக வித்தாகி கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுக்கு அளித்த அவனுடைய வாக்குத்தத்துக்கு நாம் வருகிறோம். இந்த கடைசி நாட்களில் அவர் திரும்ப அடித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராக இயேசுவின் இந்த சபையே இந்த ராஜரீக சந்ததி. ராஜரீக சந்ததி
ஆயிற்று.
கவனியுங்கள், அவர் இந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டானே. அவர் இங்கிருந்த போது ராஜரீக வித்தாகி அவர் தானே. லோத்தின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்திலும் நடக்கும் என்றார். ராஜரீக சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, வெளியே அழைக்கப்படுதல், அவருடைய சகோதரனாகிய லோத்து, சோதோமில் ஒரு வெதுவெதுப்பானவன். அப்பொழுது சோதோமியரோ உலக பிரகாரமானவர்கள். இன்றைக்கு உலகம், சபை உலகம், ராஜரீக சந்ததி. சரியாக ஒழுங்கின்படியே அதே விதமாக தங்கள் ஸ்தாபனங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. தேவன் தமது வாக்குத்தத்துடன் இறங்கி வந்து அதே காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். இது பரிபூர்ணமாய் இல்லாமல் போனால் பரிபூர்ணம் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரியாது. இது வேத வாக்கியமாயிற்று. நீங்கள் அதிக பாஷையில் பேசி ஆவியில் நடனமாடினதை உடையவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இந்த எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களையும் உடையவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் சுகமளிக்கும் அற்புதங்களை சக்கர நாற்காலிகளிலிருந்து ஜனங்கள் எழுந்து நடத்தல் போன்றவற்றை கண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தையும் நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இதோ இந்த கடைசி அடையாளம் இப்பொழுது வந்துள்ளது. ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு செய்த எல்லா விதமான காரியங்களையும் கண்டான் நிச்சயமாக. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு சற்று முன்பு இதோ கடைசி அடையாளம் வருகிறது. இப்பொழுது ராஜரீக சந்ததி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி இருக்கிறோமா? தேவனுடைய குமாரன் திரும்ப வருவாரே. அல்லேலூயா. ஓ, அது எனக்கு கூச்சலிட வேண்டும் என்னும் உணர்வை தருகின்றது. கவனியுங்கள், ராஜரீக சந்ததி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி உள்ளது. ஆபிரகாம் அநேக ஆண்டுகளாக காத்திருந்து வார்த்தையை இருக்க பற்றிக் கொண்டிருந்தது போன்று ராஜரீக சந்ததியும் அவ்வாறே பற்றிக் கொண்டுள்ளது. அதிக இந்த குமாரின் வருகைக்காக, கர்த்தருடைய வருகைக்காக முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம், இப்படியாக ஏழாம் ஜாமம் வரையிலும் காத்திருந்தது. இதோ நாம் இன்னும் அந்த ராஜரீக சந்ததியின் வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பு நாம் எதை காண்கிறோம்? என்ன நடக்கிறது? தேவன் நமது மத்தியில் இறங்கி வந்து ஆபிரகாமின் சந்ததிக்கு காண்பித்த வண்ணமாக இப்பொழுது உள்ள ராஜரீக சந்ததிக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் இதோ ராஜரீக சந்ததியோடு உள்ளது. தேவன் நமது மத்தியில் பரிசுத்தாவியின் ரூபத்தில் வாசம் செய்து முன்காலத்தில் அவர் புரிந்த அதே செயல்களை புரிந்து அது மாறாதது என்று காண்பிக்கிறார். அந்த புகைப்படத்தின் பேரில் நடத்தப்பட்ட விஞ்ஞான ஆராய்ச்சியின் விளைவாக உலகம் அறிந்துள்ளது. விஞ்ஞான உலகம் அது உண்மை என்று அறிந்துள்ளது. உலகம் முழுவதும் சபையும் அது உண்மை என்று அறிந்துள்ளது. முன்குறிக்கப்பட்ட வித்தான ஒவ்வொருவரும் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றனர் என்றும் கதவு விரைவில் அடைக்கப்பட்டு நியாய தீர்ப்பு தாக்குவதற்காக காத்திருக்கிறது என்றும் நான் நம்புகிறேன். அது உண்மை. தேவன் எப்பொழுதும் மனிதனுடன் போராடுவதில்லை. அவரால் முடிந்த அனைத்தும் அவர் செய்வார். ஆனால் நண்பர்களே, அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய நான் ஒன்றை உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். அடுத்தபடியாக நடந்தது என்ன என்பது இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அவர்கள் ராஜரீக சந்ததியை பெறுவதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சரீர பிரகாரமாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ராஜரீக சந்ததியை பெறுவதற்கு முன்பு இல்லை, அந்த வித்து பிறப்பதற்கு முன்பு. இப்பொழுது ஆபிரகாமின் சரீரம் செத்து போயிருந்தது என்று வேதம் உரைக்கிறது. அது உரைக்கவில்லையா? சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தது என்று வேதம் உரைத்துள்ளது. ராஜரீக சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் தோன்றுவதற்கு முன்பு சரீரத்தில் ஏதோ ஒரு மாறுதல் நிகழ வேண்டியிருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் தோன்றுவதற்கு முன்பு அவர்களுடைய சரீரங்களில் சரீர பிரகாரமாக ஒரு காரியம் நடக்க வேண்டியதாக இருந்தது. அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். நான் ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். இப்பொழுது நாம் வேதாகமத்தை படிப்போமானால் அது தேவன் தமது சபைக்கு எழுதின ஒரு காதல் கதையாய் உள்ளது. அது தேவன் அன்பாக இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கல்வி அறிவு கொண்டவர்களும் புத்தி கூர்மை உள்ளவர்களும் தங்கள் மனித ஞானத்தினால் அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு வேதாகமம் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்ள நீங்கள் தேவனிடம் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நீங்கள் உங்களுக்குள் பெற்றிருக்க வேண்டும். அவர் அப்பொழுது தம்மையே உங்களுக்கு வியாக்கியானப்படுத்துகிறார். இப்பொழுது அது எனக்கு ஒரு மனைவி உள்ளது போன்றாகும். ஓ, நான் எவ்வளவாக அவளை நேசிக்கிறேன். என் முழு இதயத்தோடும் நான் அவளை நேசிக்கிறேன். நான் வெளிநாடு எங்காகிலும் சென்றால் அவள் குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு பின்பு அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுவாள். அதில், அன்புள்ள பில்லி, இன்றிரவு இங்கு உட்கார்ந்து கொண்டு நான் உண்மை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்து இந்த கடிதத்தை உமக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் என்கிறாள். பாருங்கள், அவள் காகிதத்தில் என்ன எழுதுகிறாள் என்பதை நான் அறிந்து கொள்வேன். ஆனால் எனக்கு அவளை நன்றாக தெரியும். அவளை நான் அதிகமாக நேசிப்பதால் அவளுடைய சுவாபத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவள் என்ன பொருட்படுத்துகிறாள் என்பதை நான் அறிவேன். எனவே என்னால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். புரிகிறதா? தேவன் தமது சபையானது வேதாகமத்தில் அடங்கியுள்ள மறைபொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் இல்லாத ஏதோ ஒன்றை இப்பொழுது படிக்க வேண்டும் என்றல்ல. நீங்கள் அதில் அடங்கியுள்ள மறைபொருளை படித்து அது என்ன பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் கவனமாக படித்து அதில் மறைபொருள் அடங்கியுள்ளதாக என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அதை செய்த போது அது தமது சபைக்கு உதாரணமாய் அமைந்துள்ளது என்பதையே அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். அவர் அவர்களுக்காக அதை செய்தார். அவர்கள் இருவரையும் வாலிப ஆணாகவும் பெண்ணாகவும் மாற்றினார். அவர் அப்படி செய்தார். அவர்களை மீண்டும் இளமை பருவத்துக்கு மாற்றினார். அவர் ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் செய்யப்போவது போன்றே. நீங்கள் எவ்வளவு வயோதிபமாகவும் தளர்ந்து போன நிலையை அடைந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மறுபடியும் வாலிபமாகவும் அழகாகவும் மாறப்போகும் நாள் ஒன்று வரப்போகின்றது. அது உண்மை. வாழ்க்கையின் பிரகாசம். நான் உண்மையில் மருத்துவர் ஒருவரிடம், ஐயா நான் ஆகாரம் உண்ணும் ஒவ்வொரு முறையும் என் ஜீவனை புதுப்பித்துக் கொள்கிறேனா என்று என்னிடம் கூறுங்கள் என்று. அதற்கு அவர், ஆமையா சரிதான் என்றார். அப்போது நான், இப்பொழுது நான் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டோம் என்று தேவன் கூறியுள்ளார் என்றேன். அதற்கு அவர், அது உண்மை. நாம் உண்ணும் காய்கறிகளும் மாமிசமும் மண்ணில் தோன்றியவையே. அதில் தான் பொட்டாசியம் கால்சியமும் உங்களுடைய ஊட்டச்சத்துக்களில் அடங்கியுள்ளன. நீங்கள் அதை பூமியின் மண்ணிலிருந்து உற்பத்தி செய்கிறீர்கள். நீங்கள் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது தேவன் அதை துவக்கத்திலேயே அப்படித்தான் சிருஷ்டித்தார் என்றேன். அதற்கு அவர், அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் என்று கூறி, நீங்கள் இப்பொழுது உண்ணும் உணவு அதுவே உங்கள் உடலை வளரச் செய்கிறது என்று நான் அறிவேன் என்றார். அப்பொழுது நான், உங்களை நான் கேட்கிறேன் என்று. மேலும் நான், அப்படியானால் நீங்கள் கன்னிகை பிறப்பை குறித்து என்னிடம் சந்தேகிக்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆமையா நான் சந்தேகிக்கிறேன் என்றார். அப்பொழுது நான், மருத்துவரே நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன், அதை எனக்கு விளக்கிக் கொள்ளுங்கள் என்று. அதற்கு அவர், பாருங்கள், விஞ்ஞான ஆதாரம் கொண்டு நிரூபிக்கப்பட முடியாது, எதுவும் சரியானதல்ல என்றார். அப்பொழுது நான், விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட முடியாது, எதுவும் சரியல்ல என்று இப்பொழுது நீங்கள் கூறின கருத்துக்கு எதிராக வாதிட விரும்புகிறேன் என்று. மேலும் நான், வாழ்க்கையில் காணப்படும் உண்மையான காரியங்கள் அனைத்துமே விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட முடியாதவைகளே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் போன்றவை, இவைகளை விஞ்ஞானபூர்வமாக எனக்கு நிரூபிப்பீர்களா? இருப்பினும் இவை யாவும் தத்ரூபமானவையாயிற்றே. தேவன் பரிசுத்தாவி தூதர்கள் என்பதுமே என்றேன். ஆமென். நான் தொடர்ந்து, விசுவாசமே அந்த காரியங்களை செய்கின்றது. நீங்கள் காணும் ஒவ்வொன்றும் பூமியிலிருந்து, அன்றைய பூமியிலிருந்து தோன்றியவையே, அவை பூமிக்கு மறுபடியும் செல்கின்றன என்றேன். மேலும் நான், உங்களை ஒன்று நான் கேட்க விரும்புகிறேன். நான் 16 வயதுள்ளனாய் இருந்த போது இப்பொழுது உண்ணும் உணவையே அப்பொழுது உண்டு வந்தேன். நான் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ரொட்டி, இறைச்சி ஆகியவை உண்டு வந்தேன். நான் உண்ட ஒவ்வொரு முறையும் பெரியவனாகவும் பலசாலியாகவும் வளர்ந்தேன் என்று. அதற்கு அவர், நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஜீவனை புதுப்பித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றார். நான், ஏன், அப்படியானால் எனக்கு ஏறக்குறைய 22 வயதான பிறகு அந்த வயதை கடந்த எவருமே எவ்வளவுதான் உணவு உண்டாலும் பலவீனம் அடைந்து வயதாகிக் கொண்டே செல்கின்றன. அதை குறித்து யோசித்து பாருங்கள் என்றேன். நான் தொடர்ந்து, நான் இங்கு ஒரு ஜாடியில் தண்ணீர் வைத்துள்ளேன். என்னிடம் ஒரு கண்ணாடி குடுவை உள்ளது. தண்ணீர் நிறைந்துள்ள இந்த ஜாடியிலிருந்து நான் கண்ணாடி குடுவையில் அது பாதி நிறையும் வரைக்கும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே வருகிறேன். அதன் பிறகு கண்ணாடி குடுவையின் அடியில் ஒன்றும் இல்லாமல் போனால் நான் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் அது கீழே இறங்கிக் கொண்டே போகிறது. அதுபோன்றே நான் எவ்வளவு நன்றாக உணவு உண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. நான் முன்னை காட்டிலும் இப்பொழுது 100 மடங்கு நன்றாக உண்கிறேன் என்றேன். இரவு முழுவதும் மாம்சத்தோலை மென்று காலை உணவிற்கு சோழ ரொட்டியும் சிறிது சர்க்கரையும் அதையே மறுபடியும் பகல் உணவாகவும் இரவு உணவாகவும் உண்பது எப்படி இருந்தது எனக்கு தெரியும். வறுமை வாழ்க்கை என்னவென்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் நன்றாக உண்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் எவ்வளவுதான் உணவு உண்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. நான் இன்னும் பலவீனம் அடைந்து வயதாகிக் கொண்டே செல்கிறேன். முடிவிலே நான் தளர்ந்து அறுத்து போவேன். ஏன், ஏன், அது தேவன் வைத்துள்ள நியமனம். அது உண்மை. ஆமையா, கவனியுங்கள், ஆபிரகாமும் சாராளும் அவர்கள் 22 அல்லது 25 வயதுடைய இளமை பருவத்தை அடைந்தனர். ஓ, நீங்கள் சகோதரன் பிரணாமே, இது அர்த்தமற்றதாயிற்று எனலாம். சரி, இப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். நாம் மறுபடியும் வரிகளுக்கு இடையே அடங்கியுள்ள மறைபொருளை காண்போம். அந்த தூதர்கள் புறப்பட்டு சென்று சோதோம் எரிந்து போன உடனே ஆபிரகாமும் சாராளும் கோராருக்கு நீண்ட பயணம் ஒன்று மேற்கொண்டனர். அது வயோதிக தம்பதிகளுக்கு ஒரு மிகவும் நீண்ட பயணமே. உங்கள் வரைவிடத்தில் தூரத்தை அளந்து நோக்குங்கள். அவர்கள் கோராருக்கு சென்றனர். இதோ இப்பொழுது 90 வயது கொண்ட கிழவி சாராள் சிறு வெயில் தொப்பி ஒன்றை அணிந்து தள்ளாடி கொண்டிருக்கிறாள். ஆபிரகாமும் தன் நீண்ட தாடி தொங்கினவராய் அங்கிருக்கிறார். வேதம் அவர்கள் இருவரும் வயது சென்று முடிந்தவர்களாய் இருந்தார்கள் என்று உரைத்துள்ளது. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்று கூற முயல வேண்டாம். வேதம் அவர்களுடைய சரீரங்கள் செத்துப்போய் இருவரும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள் என்று உரைத்துள்ளது. இதோ அவர்கள் கோராருக்கு செல்கின்றனர். அங்கு அபிமலேக் என்னும் வாலிபர் ராஜா ஒருவன் இருக்கிறான். அவன் தன் இருதயத்துக்கு இனியவள் ஒருத்தியை தேடிக் கொண்டிருந்தான். அவன் சாராளை கண்டபோது அவள் மேல் காதல் கொண்டான். அசரியா, பாட்டியிடமா? ஆபிரகாம் சாராளை நோக்கி, ஏன், நீ மிகவும் அழகாயிருக்கிறாய் என்றும், நீ காண்பதற்கு அழகாயிருக்கிறாய் என்றும் கூறினான். ஆமே, நீ என் சகோதரி என்று அவனிடம் சொல்லிவிடு என்று நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியார் எல்லோருக்கும் அவர் என்ன செய்ய போவதா இருந்தார் என்பதை அங்கு காண்பித்துக் கொண்டிருந்தான். சாராள் அழகாயிருந்தாள். ஆபிரகாம் இளைஞனாக இருந்தான். ஆபிரகாம், சாராளே அன்பே, உனக்கு என்னவென்று தெரியுமா? உன் தலையில் உள்ள நரைமுடி மறைந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவதை என்னால் கேட்க முடியும். சாராளும், ஆபிரகாமே, உம்முடைய முதுகில் உள்ள கூன் மறைந்து கொண்டிருக்கிறது, நீ நிமிர்ந்து கொண்டு வருகிறீர் என்றார். அவர்கள் வாலிப ஆணாகவும் வாலிப பெண்ணாகவும் மாறினார்கள். தேவன் காண்பிக்கிறாரே. ஓ, என்னே, அபிமேலேக்கு அவள் மேல் காதல் கொண்டு அங்கு சென்று அவளை அழைத்து வந்தான். அவன் அவளை மனமுறிந்திருப்பான். அவன் குளித்துவிட்டு வந்து தன்னுடைய இரவாடை அணிந்து கொண்டு படுத்து தன் ஜபத்தை எடுத்த பிறகு தன் கால் விரல்களை மேலே உயர்த்துவதை என்னால் காண முடிகிறது. அப்பொழுது அவன், நாளை நான் இந்த அழகான 100 வயது கிழவியை மணந்து கொள்வேன் என்று கூறியிருப்பான் என்று நினைக்கிறீர்களா? வேலி குத்தா இருந்திருக்குமே அந்த அழகான எபிரேய பெண்ணை, ஓ அவளுடைய சகோதரன் அந்த வாலிபன், இவள் எவ்வளவு அழகா இருக்கிறாள் என்றே கூறியிருப்பான். ஆனால் தேவனோ சுப்பனத்தில் அவமிலைக்கு தோன்றி, நீ செத்தாய் என்றார். அவன், கத்தாவே அது ஏன் என்றான். அப்பொழுது அவர், அவள் ஒரு மனிதனுடைய மனைவியா இருக்கிறாள் என்றான். அதற்கு அவன், கத்தாவே என் இருதயத்தின் உத்தமத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவள் அரியன் சகோதரன் என்று சொன்னாள். அவனும் இரியன் சகோதரி என்று சொன்னானே என்றான். அவர், ஆம், உன் இருதயத்தின் உத்தமத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆகையால் தான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்றார். ஆனால் கவனியுங்கள், ஆனால் நீ செத்தாய், உன் தேசம் முழுவதும் போய்விட்டது. அவளுடைய கணவனின் தீர்க்கதரிசி, நீ எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும், நீ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எனக்கு கவலை இல்லை, நானும் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அவனுடைய கணவன் தீர்க்க தரிசி, அவனுடைய மனைவியை கொண்டு போய் விட்டுவிடு, அவன் உனக்காக வேண்டியது செய்வான். நீ அப்படி செய்யாவிட்டால் சாகவே சாவா என்றார். அல்லேலூயா.
What was it? God getting Sarah
அது என்னவா இருந்தது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக் கொள்வதற்கென தேவன் சாராளையும் ஆபிரகாமையும் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த தேவனுடைய தூதன் வெளிப்பட்ட பிறகு அடுத்த காரியமாக காணப்படுவது, பரிசுத்தாவி தமது கடைசி அடையாளத்தை காண்பித்த பிறகு அடுத்தபடியாக நிகழ வேண்டியது, இந்த அழிவுள்ளது அறியாமையை தனித்துக் கொண்டு நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை, ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியை சந்திப்பதற்கான ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா. நாம் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுமாக்கப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். இவ்விதமாக எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனோடு கூட இருப்போம். அல்லேலூயா. ஓ, நான் அதற்கு வர முடியாது. நான் நாளை இரவு நான் 22 அதிகாரத்துக்கு வருவேன். பாருங்கள், ஓ அதை நான் நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? இந்த எல்லா காரியங்களை குறித்தும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமும் இந்த கிருபையுள்ள பொற்கட்டிகளால் நிறைந்துள்ளது. நீங்கள் குனிந்து அவைகளை கையில் எடுத்து அவைகளின் மேலுள்ள தூசியை தட்டிவிட்டு அவைகளை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் அவை ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாயுள்ளன. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாயிருந்தது. எல்லாமே அவரையே சுட்டிக்காட்டுகின்றன. பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்தும் சிலுவையை சுட்டிக்காட்டுத்தன. இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் உள்ளவைகளும் பின்னோக்கி சிலுவையே சுட்டிக்காட்டுகின்றன. அது உண்மை. அது அனைத்தும் அங்கு உள்ளது.
ஓ,
நமது இருதயங்களை கிறிஸ்தவ அன்பில் பிணைக்கும் கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே மனது உள்ளவர்களின் ஐக்கியம் மேற்கூறியவாறே இருக்கும். நான் எவ்வளவாக அவரை நேசிக்கிறேன், நான் எவ்வளவாக அவரை காண விரும்புகிறேன். இக்காலை நேரங்கள் ஒன்றில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருதயம் நொறுங்குண்டு கிடிக்கப்பட்ட சரீரம் மறுவப்படுவதற்காக நான் எவ்வளவு அவரோடு காத்திருக்கிறேன். எக்காலம் துடிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் இருந்திருப்பார்கள். நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ரெபேக்காள் குளிர்ச்சியான சாயங்கால வேளையில் எப்படியாய் ஒட்டகத்துக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தாள். எலியேசர் அவளை காலை வேளையில் காணவில்லை, அவளை அவன் பிற்பகல் வேளையில் காணவில்லை, அவன் சாயங்கால வெளிச்சத்தில் அவளை கண்டான். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், உண்மையே. அப்பொழுதுதான் அவன் அவளை கண்டான். அவள் முகத்தை முக்காடித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு தலையில்லை, அவள் தன் தலையிடம் சென்று கொண்டிருந்தாள். ஆமே, ஒரு ஸ்திரீ தன்னை ஒரு மனிதனிடம் ஒப்படைப்பது, அதுவே அவளுடைய சுவாபம். அதுபோன்று சபையின் சுவாபமும் தன்னை கிறிஸ்துவிடம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பதேயாகும். ஒப்புக் கொடுங்கள். அவளுக்கு சொந்த கருத்து ஏதும் இல்லை. அவள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள், வேறொருவருடைய வார்த்தையை அல்ல. ஏவாள் மாத்திரம் அவ்வாறு செய்திருந்தால் நான் மறிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் அவளோ யோசனைக்கு செவி கொடுத்தாள். ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான மனவாட்டி வார்த்தையாகிய கிறிஸ்துவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே விசுவாசிக்கிறாள். அவள்தான் உண்மையான திரும்பளிக்கப்பட்ட மனவாட்டி. அல்லேலூயா. நண்பர்களே, நேரம் சமீபமாகிவிட்டது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. நாம் சாயங்கால வேளையில் இருக்கிறோம். பரிசுத்தாவி இன்றும் இருக்கிறார். இது ஒரு மிகச்சிறிய கூட்டம் என்று நான் அறிவேன். நீங்களோ, ஓ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானால் தேவனதை ரோமாபுரியில் உள்ள போப்பாண்டவருக்கும் பேராயரிலுக்கும் வெளிப்படுத்துவார். அவர் மெத்தோடிஸ்ட் பேராயரிடம் செல்வார். அவர் பாப்டிஸ்ட் வேதாகம பள்ளிக்கு வருவார் அவர் என்று எண்ணக்கூடும். ஆம், அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அவர் ஒரு காலம் அப்படி செய்ததில்லை. அவரை எதிர்நோக்கி இருக்கும் தாழ்மை இருதயம் கொண்டவர்களிடம் அவர் வருகிறார். இன்றிரவு அவர் இங்கிருக்கிறார். பரிசுத்தாவி தேவன், அதே தூதன், விஞ்ஞானிகளின் முன்னிலையில் தம்மை நிரூபித்தவர். எடுக்கப்பட்ட அவருடைய புகைப்படம் அது உள்ளது. கைரேகை தஸ்தாவேஜுகளை ஆராயும் புலனாய்வுத்துறை தலைவர் ஜார்ஜ் ஜே லேசி என்பவர் ஒளி புகைப்பட கருவி கண்ணாடியின் வில்லையின் மேல் பட்டது என்றார். அவர், திரு பிரணாமே, நீ மனோதத்துவத்தினால் ஜனங்களின் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டிருக்கிறீர் என்று நானே பலமுறை கூறியுள்ளேன். ஆனால் என்று கூறி புகைப்பட கருவியின் எந்திரக்கள் மனோதத்துவத்தை புகைப்படம் எடுக்காது. ஒளி கண்ணாடி விலகு மேற்பட்டது, அது அங்கிருந்தது என்றார். அந்த படம் அங்கு உள்ளது. அவைகளில் ஒன்று வாஷிங்டன் டிசியில் வைக்கப்பட்டுள்ளது. அது பதிப்புரிமை செய்யப்பட்டு இயற்கைக்கு மேம்பட்ட அந்த ஒன்று மாத்திரமே விஞ்ஞான பூர்வமாக போய்படம் எடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏன் இன்றிரவு நான் மறிக்க நேரிட்டு நாளை இரவு இந்த பிரசங்க பீடத்தில் பிரவேசிக்க முடியாவிட்டாலும் நான் கூறின வார்த்தைகள் சத்தியமே. ஏனெனில் அவை என் வார்த்தைகள் அல்ல, அவை அவருடையவை. நான் அவை என்னுடையவை என்று நான் எப்பொழுதுமே கூறினதில்லை. அது என்னுடையதல்ல, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல ஒரு மனிதன், கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. ஆனால் தேவன் இந்த கடைசி நாட்களை வாக்குத்தம் செய்தார். இதோ அவை இங்குள்ளன. அது வார்த்தை. அது ஒரு கட்டுக்கதையாக இருந்தால் ஒரு கால் வேறு விதமாக இருக்கும். ஆனால் அது வார்த்தை என்று வார்த்தையை கொண்டு நிரூபிக்கப்பட்டு வேதாகம் முழுவதும் அது உறுதிப்படுத்துகிறது. விஞ்ஞானிகளால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, ஆவியினால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, சபையினால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவன் நமது மத்தியில் இருக்கிறாரே, அல்லேலூயா! அதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றிரவு நீங்கள் எழுந்து நின்று அந்த உறுதிநிலையை எடுத்ததை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் தானே? அது உங்களுக்கு வித்தியாசமான உணர்வை அளித்ததா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக உறுதியாக இருக்கும் போது அது எப்பொழுதுமே அப்படித்தான் உண்டாகிறது. கிறிஸ்துவுக்காக நில்லுங்கள், அதை குறித்து வெட்கப்படாதீர்கள். நாம் ஜபம் செய்வோமாக. இன்றிரவு இங்குள்ள யாராகிலும் சிறிது நேரம் இப்பொழுது கைவிட்டி சகோதரன் பிரணாமே, என்னை உங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். நான் ஆபிரகாமின் சந்ததியாரில் ஒருவனாக இருக்க மிகவும் ஆவல் கொள்கிறேன். நான் பரலோகத்தை இழக்க விரும்பவில்லை. சகோதரன் பிரணாமே, ஜெபியுங்கள். என் இருதயத்தின் ஆழத்தில் எப்பொழுதுமே நான் அடைய வேண்டும் என்றிருந்த ஒன்று இருந்தது போன்று உணர்ந்தேன். ஆனால் நான் அதை ஒருபோதும் பெற்றுக் கொள்ள முடியாதிருந்தது. சகோதரன் பிரணாமே, தேவன் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று கூற விரும்புகிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை பாருங்கள், எல்லா இடங்களிலும் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மாடியின் முன்பாகத்தில் உள்ளவர்களை குறித்து என்ன? இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவன் கீழே எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு மாடியின் முன்பாகத்திலும் பெரியவர். நீங்கள் உண்மையாகவே உத்தமமாயிருந்து அதை பொருள் உணர்ந்து கூறுகிறீர்களா? அப்படியானால் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் தலைகள் வணங்கி இருக்கட்டும்.
I'm not raising my hand to that preacher. I'm raising my hand to you. I truly believe that you're living today, that you never died. When you died, you rose again, rather, and you're alive forevermore, the same yesterday, today, and forever. I'm raising my hand to you because I believe you're here.
இந்திரவு இங்குள்ள பாவிகள் யாராயிலும் தங்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, என்னை நினைவு கூறும். நான் அந்த போதகரிடத்தில் என் கரத்தை உயர்த்தவில்லை. நான் உம்மிடம் என் கரத்தை உயர்த்துகிறேன். நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் என்றும், நீர் ஒருபோதும் மரிக்கவில்லை என்றும் சரியாக கூறினால், நீர் மரித்து உயிரோடு எழுந்தீர் என்றும் நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். நீர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராயிருக்கிறீர். நீர் இங்கு இருக்கிறீர் என்று நான் விசுவாசிப்பதனால் நான் என்னுடைய கரத்தை உம்மிடம் உயர்த்துகிறேன் என்று கூற விரும்புகிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி என்னை நினைவு கூறும் கர்த்தாவே என்று சொல்லுங்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அடுத்து பின்வாங்கி போன ஒருவரா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்கள் கரங்களை காண்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த கரங்களை நீர் காண்கிறீர். அவைகளுக்கு பின்னால் என்ன உள்ளதென்றும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், சில விதைகள் வழியருகே விழுந்தன, அதனால் எவ்வித உபயோகமும் உண்டாகவில்லை. சில விதைகள் கற்பாறையில் விழுந்தன, சில விதைகள் முட்களில் விழுந்தன, சில விதைகள் நூறத்தனையாக பலன் கொடுத்தன என்றும் கூறியுள்ளீர். விதைகளை விதைக்கும் பொறுப்பு மாத்திரமே விதைக்கிறவனுக்கு உரியது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுதே அந்த விதையை பிடித்துக் கொள்ளட்டும். கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் நீர் எப்பொழுது வரப்போகிறீர் என்று எந்த மனிதனுமே அறியாம், நாங்கள் அதை அறியோம். நீர் அதை தேவ தூதர்களும் அறியார்கள், பிதா ஒருவர் மாத்திரமே அதை அறிவார் என்று கூறியுள்ளார். இயேசுவும் அது அவருக்கும் கூட தெரியாது என்று கூறியுள்ளார். பிதா ஒருவருக்கு மாத்திரமே அது தெரியும். இப்பொழுதும் பிதாவே, இங்கு தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்கள் உண்மையாகவே உணர்ந்து உயர்த்தினர் என்று நான் நம்பி ஜெபிக்கிறேன். ஏதோ ஒன்று, அதாவது ஒரு ஆவி அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களை கரங்களை உயர்த்தும்படி சொன்னது. அவர்கள் அதை செய்தனர். அவர்கள் உத்தமமாயிருக்கிறார்கள். ஒரு கால் நீர் அவர்களிடம் பேசினது இதுவே முதன்முறையாக இருக்கலாம், ஒரு கால் இதுவே கடைசி முறையாக இருக்கலாம், மற்ற சமயங்களில் ஒரு கால் நீர் பேசி இருக்கலாம், ஒரு கால் நீர் மறுபடியும் அவர்களிடம் பேசாமல் இருந்து விடலாம், எனக்கு தெரியாது. ஆனால் பரலோக பிதாவே, விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் ரட்சிப்பை அருள வேண்டுமாய் நான்
ஜெபிக்கிறேன்.
உம்முடைய பரிசுத்த நாமம் ஜனங்களின் முன்னால் பயபக்தியாய் கொண்டு வரப்படட்டும். பரிசுத்த ஆவியினால் உம்முடைய அன்பு ஒவ்வொரு இதயத்திலும் ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே, இந்த போதகர் சகோதரரை ஆசீர்வதியும். இங்குள்ள இந்த விலை உயர்ந்த மனிதர் போராட்டத்தின் மத்தியில் எனக்கு எப்படியோ அழைப்பு விடுத்தனர், கூட்டத்துக்கு வந்துள்ள ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே நான் கர்வம் பிடித்தவனாய் இருக்க வேண்டும் என்றோ அல்லது வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்றும் எண்ணமோ எனக்கு இல்லை. உண்மையுள்ளவனாகவே இருக்க விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்குள் இருக்கும் சத்தியத்தை மாத்திரமே நீர் அடையாளம் கண்டுகொள்கிறவராயிருக்கிறேன். ஏனெனில் நீரே சத்தியம் பிதாவே. இப்பொழுதே நான் ஜெபிக்கிறதற்கு செவிகொடும். இன்றிரவு அநேகர் ஒரு கால தங்களுடைய கரங்களை இங்கே உயர்த்தாமல் இருந்திருக்கலாம். அவர்களும் எப்படியாவது ரட்சிக்கப்படும்படி அவர்களுக்கு அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் இதை அருளும், ஆமேன். இப்பொழுது நாம் சிறிது நேரம் பயபக்தியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் செப வரிசையை அமைக்க சற்று தாமதமாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதை நாம் அமைப்போம். ஒவ்வொரு நபரும் உங்களிடம் ஒரு ஜெப அட்டை இருந்தால் அதை உங்கள் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஜெப அட்டை இல்லாமற் போனால் நீங்கள் ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் கூடுதலாக இங்கு 5 நாட்கள் தங்க வேண்டும் எனும் நிலை ஏற்பட்டாலும் நாங்கள் தங்கியிருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்ய போகின்றோம். அது உண்மை. நான் ஜனங்களிடம் ஒரு செய்தியை அளிக்க முயன்று கொண்டிருக்கிறேன். உங்களை முக்கியமான அம்சத்தை புரிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று நான் முயன்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் சுகமடைந்து ஒருவேளை நீண்ட காலம் வாழ நேரிட்டால் நீங்கள் மீண்டும் ஏதோ ஒரு நேரத்தில் சுகமீனம் அடைவீர்கள். ஆனால் எப்பொழுதாயிலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கின்றீர்கள். புரிகிறதா? நீங்கள் சுகமடைந்து உங்களுடைய வழியில் சென்று உங்களுடைய ரட்சிப்பை இழக்கக்கூடும். இல்லை, நீங்கள் உங்களுடைய உயிரை இழக்கக்கூடும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். அங்கு நீங்கள் ஒருபோதும் வியாதிப்படுவதில்லை. இன்றிரவு நான் பேசிக் கொண்டிருந்ததை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று நான் ஆர்வமாய் உள்ளேன். அதாவது தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அங்கே தரிசனமாகி அழிவு வருகிறதற்கு முன்பும் வாக்குத்தத்தம் மண்டப்பட்ட குமாரன் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் அந்த கடைசி அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சபைக்கு அது வரப்போகும் குமாரனுக்கானதாய் அந்த அடையாளம் இருந்தது. உலகிற்கு அது அழிவாயிருந்தது. இப்பொழுது அவர் ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் செய்தது உதாரணங்களாயிருந்தன. ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இயேசு பூமிக்கு வந்து அதே அடையாளத்தை செய்தார். எத்தனை பேர் அது அவர்ணமாக இருக்கும் என்பதற்கு ஆமேன் என்று கூற அறிந்துள்ளீர்கள்? நிச்சயமாக அவர்கள் அதை புறக்கணித்தனர். அது சரியா? இப்பொழுது இயேசு அதை புறஜாதிகளின் மத்தியில் செய்யவில்லை. ஏனெனில் ராஜரீக சந்ததி தோன்றவில்லை, சபை இன்னமும் பிறக்கவில்லை. ஆனால் சபை பிறந்து இப்பொழுது 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்படியே ஞாபகம் கொள்ளுங்கள், அது ஆபிரகாம் காத்திருந்ததன் முடிவில் ஆயிருந்தது. அது மாம்ச பிரகாரமான சந்ததி மேசியாவுக்காக காத்திருந்ததன் முடிவிலாயிருந்தது. ஏனெனில் மேசியா அங்கிருந்தார். இது ராஜரீக சந்ததி காத்திருத்தலின் முடிவாகும். அவர் இங்குள்ளார். கிறிஸ்து பிரசன்னமாகுதல், இவ்விரண்டையும் நீங்கள் எப்போதாவது வித்தியாசப்படுத்தினதுண்டா? வேதாகமத்தில் ஒரு இடம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அதை பார்க்க எனக்கு இப்பொழுது நேரமில்லை. அது கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல் என்றும் அதன் பின்னர் கிறிஸ்துவின் வருகை என்றும் கூறுகிறது. பிரசன்னமாதல் மற்றும் வருகை, மொத்தத்தில் அது 2 வெவ்வேறு காரியங்கள். அவர் இப்பொழுது பிரசன்னமாகி பரிசுத்தாவியின் ரூபத்தில் நபதமத்தியில் கிரியை செய்து கொண்டு சபையை பரிபூர்ணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய சட்டைப்பையில் $1 நோட் இருக்குமானால் அதை வெளியே எடுத்து பாருங்கள். அதன் ஒரு பாகத்தில் அமெரிக்க முத்திரை உள்ளது, மறுபக்கத்தில் எகிப்திய முத்திரை. அதாவது கூர்நுனி கோபுரம், அதன் தலைக்கல் அதற்கு மிகவும் உயரத்தில். ஒரு கண் அதை பார்ப்பது போல் உள்ளது. அதற்கு கீழ் மகத்தான முத்திரை என்று ஏன் அமெரிக்கா டாலரில் எழுதியிருக்க வேண்டும்? அமெரிக்க முத்திரை தான் இங்கே மகத்தானதாக இருக்கும் என்பது போல் காணப்படுகிறது. ஆனால் அமெரிக்க அரசாங்கமோ அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை மகத்தான முத்திரையாக அங்கீகரித்துள்ளனர். அந்த கூர்நுனி கோபுரம் குறிக்கொண்டே செல்வதை கவனியுங்கள். சபை, நீதிமாறாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதன் பிறகு அது கூறாக்கப்பட வேண்டும். தலைக்கல் கூர்நுனி கோபுரத்திற்கு வரவே இல்லை, அது புறக்கணிக்கப்பட்டது மூளைக்கல்லை போன்றே. இப்பொழுது ஆனால் தலைக்கல் வரும்போது நான் கூர்நுனி கோபுரத்தை சென்று பார்த்திருக்கிறேன். அது பரிபூர்ணமாய் பொருந்தி அதற்கிடையில் ஒரு சபரக்கத்தையும் கூட உங்களால் நுழைக்க முடியாது. அங்குதான் காலை உள்ளது. சபை வரும்போது, அது கிறிஸ்து சபுடைய சபையை பெற்றுக் கொள்ள வரும்போது, அது போன்ற ஒரு ஊழியத்தை அது பெற்று அந்த கிருபையின் மூலம் எல்லாவற்றையும் எழுப்பி பிறகு சென்றுவிடும். தலைக்கல் வருதல், கர்த்தருக்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தல். என் மனதில் ஒன்று உள்ளது, அல்லேலூயா, நமது தேவன் இன்னமும் தேவனாயிருக்கிறார். அவருடைய ரகசியங்களை அவர் தமது ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறார். தம் முதுகை கூடாரத்து பக்கம் திருப்பினவராய் கூடாரத்தில் உள்ள சாராள் தன் உள்ளத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அறிவித்த தூதனை குறித்து உங்களிடம் கூறினேன். அந்த தூதன் இப்பொழுது இருக்கிறார். பரிசுத்த ஆவி, அதே அக்கிரிஸ்தம்பம், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து அவரே என்று நான் உரைக்கிறேன். அக்கிரிஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது. அந்த அக்கிரிஸ்தம்பம் மாம்சமாகி நமது மத்தியில் வாசமடைந்தார். அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்துக்கு போகிறேன் என்றார். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறுதலுக்கு பிறகு அவர் சவுலை தமஸ்குவுக்கு போகும் வழியிலே சந்தித்தார். ஒரு ஒளி அவனை தாக்கி கீழே விட தள்ளியது. அவர், ஆண்டவரே, ஆண்டவரே என்றான். அவர் முதலில், சவுலே, சவுலே என்றார். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றார். அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அவர், இயேசு நானே என்றார். அவர் திரும்ப போய்விட்டாரே. இதோ இன்றிரவு அவர் இங்குள்ளார். அவர் தமது சபையினாலும் விஞ்ஞான பிரகாரமாகவும் மற்ற எல்லா விதமாகவும் நிரூபிக்கப்பட்டு விட்டாரே. ஓ நண்பர்களே, நாம் ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கிறோம்? நாம் ஏன் மிகவும் தளர்வுற்று உட்கார்ந்திருக்கிறோம்? வார்த்தையை உரைத்த தேவன், அதே தேவன், எலிசா எலியாவின் ஆவியை இரட்டிப்பாக பெற்றவனாய் திரும்பி வந்து சால்வையை மடக்கி, எலியாவின் தேவன் எங்கே என்று கூறினது போன்றே வார்த்தையை எழுதின தேவன் அதை உறுதிப்படுத்தட்டுமே. அது அவருடைய வார்த்தையாக இருக்குமானால் அவர் அதை ஆதரிக்கட்டுமே. அதை செய்வதாக அவர் வாக்களித்துள்ளார். நாம் அதை விசுவாசித்தால் அவர் அதை செய்வார். இப்பொழுது இதை நான் தெளிவுபடுத்தும், நான் அந்த நபர் அல்ல, நான் அந்த நபருக்கு ஒரு ஊழியக்காரன். நீங்களும் கூட, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருந்தால் அவ்வாறாகும். ஆனால் ஒவ்வொரு ஸ்தாபனமும் என்னை புறக்கணித்திருக்கிற போதிலும் இந்நாளிலும் நான் உறுதியாக நின்று வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். ஸ்தாபனங்கள் என்னை உழைத்து இடம் விட்டு இடம் உதைத்து தள்ளுகின்றன. வெளிச்சத்தை காணும் அந்த ஸ்தாபனங்களில் உள்ள வெளியேறப்பட்ட சகோதரர்கள் அவர்களுடைய தலைமை அலுவலகம் என்ன கூறின போதிலும் அதில் உறுதியாக நிற்பார்கள். அப்படிப்பட்ட மனிதரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நேற்று இரவு எழுந்து நின்ற மனிதரையும் ஸ்திரீகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒன்றை என்னிடம் கேளுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறுங்கள். என்னால் முடிந்த எதையும் நான் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். போராட்டத்தின் மத்தியில் அவ்வாறு நின்ற எந்த மனிதனின் அல்லது ஸ்திரீயின் பேரிலும் எனக்கு மதிப்புண்டு. இப்பொழுது அந்த தூதன், சோதோமில் நிகழ்ந்த அதே காரியம் மனுஷகுமாரனின் வருகைக்கு முன்பாக சபையில் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை முன்னுரைத்திருக்குமானால் அவர் காட்சியில் வரட்டும்.
You bow your head and pray.
நான் என் முதுகை திருப்பிக் கொள்ளுகிறேன். நீங்கள் உங்களுடைய தலையை வணங்கி ஜெபியுங்கள். நான் இதை செய்யும்படி ஏவப்படாதிருந்தால் எவ்வகையிலும் இதை நான் கூற மாட்டேன். அப்படிப்பட்ட ஒன்றை கூறுவதற்கு நான் மூடனாயிருப்பேன். ஆனால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் விசுவாசம் கொண்டு அவரே வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேனே. நாம் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது நமது மாம்சத்தில் தத்ருவமாகிவிடுகிறது. ஏனெனில் உலகத்தின் முடிவு பயந்தும் நான் உங்களுக்குள்ளே இருப்பேன், நான் செய்யும் கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்பது அவருடைய வாக்குத்தமாய் உள்ளது. பரலோக பிதாவே, இந்த செய்தியை நான் பிரசங்கித்த கூட்டத்தினருக்கு என் முதுகை திருப்பிக் கொண்டேன். தேவரே, நீர் இன்னும் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறீர் என்றும், நீர் இன்னும் யெகோவா தேவனாய் இருக்கிறீர் என்றும் இன்றிரவு அறியப்படட்டும் என்று நான் உண்மை வேண்டிக் கொள்கிறேன். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். அந்த கூடாரத்தின் அருகே ஆபிரகாமுடன் பேசிக் கொண்டிருந்தவர் நீரே. கூடாரத்தில் அந்த ஸ்திரீ தன் உள்ளத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருந்தாள் என்று பகுத்தறிந்து அவளிடம் கூறினது நீரே. அவள் அதை மறுதளித்த போது நீர் அவளுடைய உயிரை எடுத்திருக்கலாம், ஆனால் அவள் ஆபிரகாமின் பாகமாக அவனுடைய மனவாட்டியாக இருந்தாள். கர்த்தாவே, எங்கள் அவிசுவாசத்துக்காக நீர் எங்களுடைய உயிரையும் எடுத்திருக்கலாம், ஆனால் நாங்கள் கிறிஸ்துவின் பாகமாக இருக்கிறோம். ஆபிரகாமை புண்படுத்தாமல் நீர் சாராளின் உயிரை எடுத்திருக்க முடியாது. அவ்வாறே கிறிஸ்துவை புண்படுத்தாமல் நீர் சபையின் உயிரை எடுக்க முடியாது. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். எனக்கு கல்வி அறிவு கிடையாது. கர்த்தாவே, எனக்கு ஒன்றுமில்லை. நான் உம்மை விசுவாசிக்க மாத்திரம் செய்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இதற்கு உதவி செய்யும். ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது அவர் பிரசன்னமாயிருக்கிறார். பயபக்தியாயிருங்கள், மரியாதை கொடுங்கள். நீங்கள் வாஞ்சித்தால் நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தலாம். இப்பொழுது அது மாத்திரமல்ல, பாருங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுதல் அர்த்தமுறைக்கப்பட்டாலுடைய அது உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதில்லை என்று வேதம் உரைக்கிறது. அதற்கு அர்த்தமுறைக்கப்பட்டால் அது சபைக்கு தீர்க்க தரிசனமாக அமைகிறது. அர்த்தமுறைக்கப்பட்டதை நான் எப்படியும் புரிந்து கொண்டேன் என்றால், அப்பொழுது வார்த்தையை அனுப்பியிருக்கிறவர் கர்த்தர் என்று அவரை விசுவாசியுங்கள் என்பதாகும். நான் என் சுயநாமத்தினால் வரவில்லை, நான் அவருடைய நாமத்தில் வருகிறேன். அப்படியானால் அவருடைய வார்த்தையை என் மூலம் பிரசங்கித்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி என் மூலம் தமது கிரியைகளை செய்வார். நிச்சயமாக நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்களும் அவ்வாறே விசுவாசிக்கின்றீர்களா? எத்தனை பேர் அதை இப்பொழுது விசுவாசிக்கிறீர்கள்? அவர் முன்பு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அந்த விதமாகத்தான், அந்த விதமாகத்தான் உள்ளது. உங்கள் விசுவாசத்தை அதே மட்டத்தில் வைத்திருக்கும் போது ஏதாவது ஒன்று நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள். நான் என் முதுகை கூட்டத்தினரிடம் திருப்பிக் கொள்ளுகிறேன், ஏனெனில் அது பரிசுத்த ஆவியானவர் அதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்ததா இருந்தது. பார்த்தீர்களா? நீங்கள் பலன் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருங்கள். இப்பொழுது அங்கே கூட்டத்தில் உள்ள யாரேனும் நீங்கள் விசுவாசியுங்கள். என்னால் ஒருவரையும் காண முடியவில்லை. அங்குள்ள உங்களில் எத்தனை பேர் யாதிப்பட்டும் அவதியுற்றும் இருக்கின்றீர்கள், அல்லது அவதியுற்றவர்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அல்லது யாருக்காயிலும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது என்று நீங்கள் அறிவீர்கள். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். பாருங்கள், எங்கும் கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது என்று நான் எண்ணுகிறேன். பாருங்கள், இப்பொழுது நாம் விசுவாசிப்போமாக. யாரும் எழுந்து போக வேண்டாம், போக வேண்டாம். எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள். இப்போது 10:12 உள்ளன. எனக்கு 12 அவகாசம் கொடுங்கள். நீங்கள் கொடுப்பீர்களா? யாரும் நகர வேண்டாம், யாருமே எழுந்து போக வேண்டாம். இப்பொழுது மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருங்கள். ஒரே ஒரு முறை உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம். அது சபையில் உள்ள ஒரு வரம். பயபக்தியாய் ஜபத்தில் தரித்திருங்கள். நினைவிருக்கட்டும், அவர்கள் ஒருமுறை யுத்தத்துக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த பெரிய யுத்தத்தை எவ்விதம் சந்திக்கப் போகின்றனர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தாவீது நின்று கொண்டிருந்தான். அவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் மற்றும் ஒருபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டுக் கொடுத்தான். ஆனால் அப்பொழுது ஒரு மனிதனின் மேல் ஆவி இறங்கினது. அவன் சத்ருவை எங்கு சந்திக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். அது அப்படியே ஆயிற்று. சகோதரரே, நாம் ஒரு பெரிய யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பெரிய யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆவி ஒருவர் மேல் இறங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, அதாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களிடம் உரைத்தது. அது நான் என்னும் உங்கள் எண்ணத்தை அகற்ற முயன்று கொண்டிருக்கிறார். புரிகிறதா? உங்களில் சிலர் அது சகோதரன் பிரணாம் ஏதோ ஒன்றை செய்ய முயன்று கொண்டிருக்கிறார் என்று எண்ணி இருக்க வேண்டும். அது நான் அல்ல, அது அவர். நான் வெறும் ஒரு வரம் என்பது உங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தலாம். வாகன பல் சக்கரத்தை மாற்ற உதவும் துணை கருவி போல் அது இந்த ஒலிபெருக்கியை போன்றது. அதை நீங்கள் இயக்கும் போது அதன் வழியாக யாராயிலும் பேச வேண்டும். அது நான் மாற்றும் ஒரு சிறு பல் சக்கரத்தை போன்ற ஒரு சிறு காரியமாய் உள்ளது. பரிசுத்த ஆவி, நான் அதை மாற்றுவதில்லை, அவரே அதை மாற்றுகிறார். அதன் பின்பு அவர் பேசுகிறார். அது நான் அல்ல. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பயபக்தியா இருந்து விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் வேதாகமும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை குறித்து தொடப்படக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று கூறியுள்ளது என்றும் அறிவர். அது உண்மையானால் சபையோர் ஆமேன் என்று கூறட்டும். அவர் அதே பிரதான ஆசாரியரா? ஆமேன் என்று சொல்லுங்கள். அவர் அதே பிரதான ஆசாரியரா இருந்தால் அவர் அதே விதமாக நடந்து கொள்வார். அது சரியா? ஆமேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இப்பொழுது என்னை தொடுவது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்காது. நான் ஒரு மனிதன், ஆனால் அவரை தொடுவது. இப்பொழுது இங்குள்ள பரிசுத்த ஆவியாகி அவர் கிரியை செய்து மனித உதடுகளை உபயோகிக்கிறார். ஏனெனில் அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். அவர் கனி கொடுக்கிறதில்லை, அவர் கொடிக்கு சத்தை மாத்திரமே அளிக்கிறார். அதாவது அப்படியே என் முதுகை நான் திருப்பிக் கொள்ளுகிறேன். அதனால் நான் கூறியிருக்கிற காரியங்களை உங்களால் காண முடியும். இப்பொழுது மேடையின் மேலுள்ள இந்த போதகர்கள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். நீங்கள் விரும்பினால் என்னை நீங்கள் பார்க்கலாம், அதனால் பரவாயில்லை. நீங்கள் காண்பதற்காக, அதாவது அவர்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, ஏனெனில் நீங்கள் தான் மேய்ப்பர், நீங்கள் தான் இந்த ஆடுகளுக்கு போதகராயிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சகோதரரே, நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிற அதே கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். நான் உங்கள் சகோதரனாயும் ராஜ்யத்தின் சக பிரஜையாயும் உங்களுடன் சகோதரனாயும் இருக்கிறேன். நான் இங்கு, பாருங்கள், இப்பொழுது நான் பிரசங்கித்த வார்த்தை, பாருங்கள், அது போராட்ட குறிலக்கில் உள்ளது. அது இப்பொழுது தோல்வியடைவதை காண வேண்டும் என்று சாத்தான் விரும்புவான். அதைத்தான் அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ தோல்வி அடைபவர் அல்ல, பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது என் முதுகை திருப்பி இருப்பதோடு நான் யாராகிலும் ஒருவர், நான் அதை முழுவதுமாக திருப்பிக் கொள்ளட்டும். முதலில் இந்த பாகத்துக்கு நான் திரும்பட்டும், பிறகு மற்ற பாகத்துக்கு நான் திரும்புவேன். இப்பொழுது இந்த பாகத்தில் பின்னால் உள்ள யாரோ ஒருவர், அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். பின்னால் இந்த பாகத்திலும் தேவனை விசுவாசிக்க விரும்புகிற யாரோ இப்பொழுது இங்கே பின்னால் ஜெபிக்கிறார்கள். இங்கு எங்கோ பின்பக்கத்தில் உள்ளவர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் அப்படியே விசுவாசியுங்கள். இப்பொழுதும் பரலோக பிதாவே, உம்முடைய எல்லா செய்திகளிலும் நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் உம்மை நான் மெச்சுகிறேன். கர்த்தாவே, இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். நான் விசுவாசத்தினால் உம்மையும் உம்முடைய வார்த்தையும் நான் விசுவாசிக்கிறேன். இதை செய்ய உம்முடைய ஆவியானவர் என்னை அழைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சத்தியத்தை உரைத்திருக்கிறேன் என்று இப்பொழுது அறியப்படட்டும். உம்மை குறித்து நான் சாட்சி கொடுத்துள்ளேன். கர்த்தாவே, நான் உண்மையை கூறினேன் என்று நீர் இப்பொழுது சாட்சி பகரும். நான் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறேன், ஆமேன். பிதாவாகிய தேவனே, இதன் வியாக்காரத்துக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் வேதாகமத்தில் மூன்று சாட்சிகளாய் இருக்கும் என்று கூறியிருக்கிறீர். அது மூன்றாம் முறை. இங்குள்ள அர்த்த முறைக்கும் வரங்களை கொண்ட யாருக்காவது இதன் அர்த்தத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நான் இதை உம்மிடம் கிறிஸ்துவின் நாமத்தில் விட்டுவிடுகிறேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி. இப்பொழுது அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது, அர்த்தம் உரைக்கப்பட்டதல்ல. பாருங்கள், ஸ்திரியை காட்டிலும் இவர் அதிகமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது கர்த்தம் உரைத்தல் வரப்போகின்றது. பாருங்கள், அந்த மனிதன் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார். ஆமென். கர்த்தாவே, உமக்கு நன்றி. எனக்கு நேராக பின்னால், தேவனே, அவள் கூக்குரலிட்ட காரியத்துக்கு அவளுக்கு ஆசீர்வாதங்களை அருள்வீராக. இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே இப்பொழுது பயபக்தியாயிருந்து அதை உங்கள் முழு இதயத்தோடும் விசுவாசியுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் பிரசங்கித்திருக்கிற வார்த்தையை கொண்டு வர நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அது நிறைவேறும் என்று அவர் சாட்சி பகிர்ந்துள்ளார். இப்பொழுது உங்கள் முழு இதயத்தோடும்
விசுவாசியுங்கள்.
எனக்கு முன்னால் யாரோ ஒருவர் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு ஸ்திரீயாய் உள்ளது. அவள் ஒரு இருதய கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வாமைகளும் அவளுக்கு உண்டு. அவள் எனக்கு பின்னால் இருக்கிறாள். அவள் இன்னும் எழுந்து நிற்காமல் இருந்தால் கூட்டத்தில் உள்ளோர் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். நான் என் கண்களை மூடியிருக்கிறேன். அவளுக்கு அன்பார்ந்த ஒருவர் பேரிலும் கூட அவள் அக்கறை கொண்டிருக்கிறாள். அது அவளுக்கு சற்று அப்பால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவளுடைய கணவர். அவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். கையில் ஒரு பிரம்பு வைத்துள்ளார். அந்த ஸ்திரீயின் பெயர் திருமதி பிரம்லி. உன் முழு இருதயத்தோடும் விசுவாசி, எழுந்து நின்று நீ எதற்காக ஜெபித்துள்ளாயோ அதை பெற்றுக்கொள். நீ கேட்டுக் கொண்டதை பெற்றுக் கொள்வாய். எழுந்து நில். அவள் எழுந்து நிற்கிறாளா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நான் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர் தானே. இப்பொழுது அவர்களை கேட்டு பாருங்கள். அது உண்மையா என்று அவர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள். இப்பொழுது அது சோதோம் அழிவதற்கு முன்பு அங்கிருந்த அதே தேவனா இல்லை என்றால் அது என்னவென்று எனக்கு தெரியாது. இந்த பாகத்தில் உள்ள வேறு யாரோ ஒருவர் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு, ஒரு ஸ்திரீ நேராக என் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு ஒரு ஆழ்ந்த வாஞ்சை உள்ளது. அவளுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அவள் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருப்பது ஒரு குழந்தைக்காகவே. அவள் எனக்கு நேராக பின்னால் இருக்கிறாள். திருமதி ஹோம், நீ எழுந்து நின்று தேவனாகிய கர்த்தரை விசுவாசி. உன் முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் குழந்தையை உன்னால் பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு ஸ்திரீ உள்ளே வருகிறாள். அவள் ஊனமுற்றிருக்கிறாள். அவள் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு பின்னால் இருக்கிறாள். அவள் நாட்டின் இந்த பாகத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் சாக்ரமெண்டோவில் இருந்து, வடக்கு சாக்ரமெண்டோவில் இருந்து வருகிறாள். அவள் மிகவும் வியாதியாய் இருந்து வருகிறாள். மருத்துவர்கள் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவள் ஒரு மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பல அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளன. அவளுக்கு சிறுநீரக கோளாறு உள்ளது. அவளுடைய எலும்புகளில் கோளாறும் உள்ளது. அவள் பதட்டமாக இருப்பதால் அது பல சிக்கல்களை விளைவித்துள்ளது. அவள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாள். அங்குள்ள திருமதி பீலர், உன் கரத்தை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுகம் பெறுவாயாக. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் இன்னும் ஜீவிக்கிறார், அரசாளுகிறார். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் நலமாயிருக்குமே. இங்கு ஒரு சிறிய ஸ்திரீ இருக்கிறாள். அவள் இங்கு உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவள் பெருங்குடல் கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் அவளை எனக்கு தெரியாது. ஆனால் பெண்மணியே, நீ யார் என்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? திருமதி பெர்க்லேண்ட், உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசித்தால் நீ சுகமடைய முடியும். நீ விசுவாசி. இதோ இங்கு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு விபத்துக்குள்ளான ஒரு நண்பருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசித்தால் நீ கேட்டுக் கொண்டுள்ளதை உன்னால் பெற்றுக் கொள்ள முடியும்.
There's a lady sitting there suffering with headaches.
தலைவலியால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய முழு இருதயத்தோடு நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நீ சுகமடைய முடியும். சந்தேகப்படாதே, அப்படியே விசுவாசி. அவர் அதே தேவனாய் இராமற் போனால் அவர் யார் என்று எனக்கு தெரியாது. நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிப்பாயானால் உனக்கு சுகமளிக்க அவர் இங்கிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கின்றீர்கள் என்று உணர முடியவில்லையா? நீங்கள் அதை செய்யுங்கள். இப்பொழுது நான் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஆவியானவர், என் ஜனங்களே, என்னிடத்தில் வாருங்கள், என்னை விசுவாசியுங்கள் என்று பேசிக்கொண்டு வந்த பிறகு, நாம் பீட அழைப்புக்காக இப்பொழுது எழுந்திருந்து கிறிஸ்துவை அறியாதவர்கள் இங்கே முன்வந்து பீடத்தை சுற்றி நின்று அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுவரை பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் நீங்களும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வாருங்கள். ஏனெனில் அதுதான் சம்பவிக்கப் போகின்றது. பாடலுக்காக ஒரு சுருதியை நாம் பெறப்போகும் இந்நேரத்தில் நீங்கள் முன்னால் வரமாட்டீர்களா? யாராகிலும் ஒருவர் பாடலை முன்னின்று நடத்தப் போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, அது உண்மை. வேறு யாராகிலும் எழுந்து வந்து இந்த பெண்மணியுடன் இங்கே நில்லுங்கள், நீங்கள் முன்னால் வாருங்கள். சகோதரியே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தில் வேதாகமும் வார்த்தை, உறுதிப்படுதல், வரங்கள் இவை அனைத்துமே கிரியை செய்து கொண்டிருக்கும் போது இது இப்பொழுது மிகவும் அற்புதமாக உள்ளது அல்லவா? நேராக பீடத்தண்டை வாருங்கள். மாடியின் முன்பாகங்களில் இருந்து கீழே இறங்கி வாருங்கள். தேவனற்றவர்களாய் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படாமல் இருப்பவர்களே, நாம் பாடும்போது இப்பொழுது வாருங்கள். இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த வழியாய் இன்று இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இன்று இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் கடந்து போய் கொண்டிருக்கையில் அவருடைய ஆவி அசைவாடி வா என்று கூறும்போது, இப்பொழுதே நீ வரமாட்டாயா? இன்று இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இந்த வழியாய் இன்று கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் கடந்து போகும்போது நீ வரமாட்டாயா? அவர் உங்கள் மத்தியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் மாறாதவர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரை அறியாத ஒவ்வொரு ஆத்மாவும் மறுபடியும் பிறவாத அனைவரும் எழுந்து பாருங்கள். அவரை தேட இப்பொழுது நீங்கள் வரமாட்டீர்களா? அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். வழியாய் இன்றைக்கு இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த வழியாய் இன்றைக்கு ஓ இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இந்த வழியாய் இன்று கடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவனை அறியாத ஒவ்வொரு ஆத்மாவும், இப்பொழுது உங்கள் நிலைமையை குறித்து நிச்சயமாய் அறிந்திராத ஒவ்வொருவரும் இப்பொழுது வரக்கடவர்கள், இறங்கி வாருங்கள். வேண்டாம், வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, அதை குறித்த அறிவினால் விளைந்த கருத்தை கொண்டிருக்க வேண்டாம். அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் எந்த விதமான ஒரு உணர்ச்சியையும் கொண்டிருந்திருக்கலாம். உங்கள் கரங்களிலும் உங்களுடைய முகத்திலும் உங்களுக்கு ரத்தம் தோன்றியிருக்கக்கூடும். உங்களுக்கு நடுக்கம் போன்றவை உண்டாயிருக்கக்கூடும். இப்பொழுது அதற்கு எதிராக ஒன்றுமில்லை, அதெல்லாம் சரிதான். நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கலாம், ஆவியில் நடனமாடி இருக்கலாம், இருப்பினும் இழந்து போன நிலையில் இருக்கக்கூடும். அது உண்மை. அது உங்களுக்குள்ளே பிறந்துள்ள ஒரு ஜீவனாக இருக்க வேண்டும். அதுவே இந்த வார்த்தையை எடுத்து அதை மறுபடியும் புதியதாக ஜீவிக்க செய்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவே வார்த்தை. நீங்கள் அந்த வார்த்தைக்குள் நகர்ந்து செல்வதற்கு மற்றும் அதை விசுவாசிப்பதற்கு இன்னும் விசுவாசத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் இப்பொழுதே வரமாட்டீர்களா? தேவனுடைய சபைக்கு சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசிக்க தொடங்கி மரத்தில் உள்ள பழங்கள் படுத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அந்த மரத்தை திரும்ப அளிப்பதாக கூறினார். அதே பெந்தேகோஸ்தே மரம், அதே விதமான விசுவாசம், அவர்கள் பெற்றிருந்த எல்லாமே அந்த மரம் திரும்ப அளிக்கப்படும். அது ஸ்தாபனமின்றி வேற எதுவும் இன்றி இருக்கும். அது எளிமையான பரிசுத்தாவின் வல்லமையுடன் வந்து அது முன்பு செய்த விதமாகவே வேதாகமத்தை போதிக்கும். கடைசி நாட்களில் ஒருவர் வந்து அந்த விசுவாசத்தை திரும்ப அளிப்பார் என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் இந்த இரவு பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இங்கே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் மறுபடியும் பாடும்போது இப்பொழுது வாருங்கள். அப்பொழுது நாம் அதை அடைந்துள்ளோம் என்னும் நிச்சயத்தை உடையவர்களாயிருப்போம். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த ஆவி பெந்தேகோஸ்தே ஜனங்களாகிய நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுதல், அவைகளுக்கு அர்த்தமுறைத்தல் ஆகிய உங்களுடைய வரங்களில் நிச்சயமாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களே. அவர் இங்கு செய்துள்ளதை உங்களால் விசுவாசிக்க முடியாமல் போனால் உங்களை பீடத்தண்டை அழைத்த அந்நிய பாஷைகளையும் அவைகளுக்கு உரைக்கப்பட்ட அர்த்தத்தையாயிலும் நம்புங்கள். ஒவ்வொருவரும் வரட்டும். நீங்கள் அது கிரியை செய்வதை, இது கிரியை செய்வதை கண்டால் அது தேவன் கிரியை செய்வதாகும். ஏன், அது தேவனே. எவ்வளவு அதிகமாய் இதோ வார்த்தை அதை இங்கே உறுதிப்படுத்தி அது சத்தியம் என்று உரைக்கிறது. வாருங்கள், இன்னும் ஒருமுறை இப்பொழுது பாடுவோம். இப்பொழுதே நீங்கள் வாருங்கள். இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இன்று இன்றைக்கே இயேசு இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இன்று இந்த வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவனில் விசுவாசம் கொண்டுள்ளோர், உண்மையான பரிசுத்தவான்களான போதகர்கள் மற்றும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அனைவரும் நாம் மறுபடியும் இப்பொழுது இந்த பாடலை பாடும்போது எழுந்து வரட்டும். நீங்கள் பீடத்தினர்கள் வந்து இங்குள்ளவர்களை சூழ்ந்திருங்கள். நாம் அவர்களுடன் ஒருமித்து ஜெபம் செய்வோமாக. வாருங்கள், நீங்கள் இங்கு வரமாட்டீர்களா? அவர்கள் ஒவ்வொருவரையும் என் கரங்களை நீட்டி தொட முடியவில்லை. நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஊழியக்கார சகோதரராகிய உங்களில் சிலர் அவர்கள் மத்தியில் செல்லுங்கள். அதனால் நீங்கள் அவர்களை தொட்டு அவர்கள் மேல் உங்களுடைய கரங்களை வைக்க முடியும். சரி, தேவனை அறிந்துள்ள நீங்கள் இங்கு வந்து சூழ்ந்திருங்கள். ஸ்திரீகளில் சிலராகிய நீங்கள் இந்த ஸ்திரீகளுடனும் மனிதராகிய நீங்கள் இந்த மனிதரோடும் நில்லுங்கள். இப்பொழுது இங்கு நகர்ந்து வாருங்கள். அது ஒரு தேவனுடைய ஒழுங்காய் உள்ளது. ஜனங்களே, நீங்கள் இப்பொழுது நகர்ந்து வாருங்கள். அதுதான் இது, அதுதான் நேரம். உங்களில் தேவபக்தி உள்ள தாய்மார்கள் சிலரும் தேவபக்தி உள்ள சகோதரர்கள் சேரும் இங்கு வந்து இப்பொழுது சூழ்ந்திருங்கள். எனவே நீங்கள் உங்களுடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்க முடியும். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள் என்ற உறுதிப்படுத்தலாக உங்கள் கரங்களை அவர்கள் மேல் வையுங்கள். சரி, இப்பொழுது அதுதான் இது, அதுதான் இது. இப்பொழுது நீங்கள் ஏன் வந்தீர்கள்? நீங்கள் விசுவாசிப்பதனால் தேவன் நமது மத்தியில் இருக்கிறார் என்று நீங்கள் உறுதி கொண்டிருக்கிறீர்கள். அவர் இன்றும் இங்கு இருக்கிறார். அவர் இங்கிருந்து கொண்டு மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் நெருங்கி வாருங்கள். ஜனங்களுக்கு அதிகம் இருக்கும்படியாக நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள். உட்பாதைகளின் வழியாக இன்னும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் பாருங்கள், அப்படியே நெருங்கி வாருங்கள். தங்கள் ஆத்ம ரட்சிப்புக்காக இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் ஜனங்களின் மேல் கூட்டத்தில் உள்ள எத்தனை பேர் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சரி, நாம் எல்லோரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து நம்முடைய கரங்களை தேவனிடம் உயர்த்தி ஜெபத்தில் இதை கேட்போமாக. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த கூட்டத்தாரை இன்றிரவு உம்மிடம் கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து தமது வார்த்தையை புதிதாக மீண்டும் ஜீவிக்க செய்கிறார். கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும். ஆவியின் வல்லமையோடு வாரும் கர்த்தாவே. இது அருளும். ஒவ்வொரு பயத்தையும் ஒவ்வொரு பிசாசையும் துரத்தும். தேவனுடைய வல்லமையினால் அசைவாடி இந்த ஆத்துமாக்களை ஆட்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இவர்களை உமது மகிமைக்காக உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன்.